நியாயாதிபதிகள் நம்ம முதலாவது சாப்டர் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு இந்த முதல் சாப்டர் தான் இந்த முழு புக்குக்கே ஒரு அறிமுகம், ஒரு இன்ட்ரடக்ஷன். இந்த முதல் சாப்டர்ல இருந்து எடுத்து ரெண்டாவது சாப்டர் அஞ்சாவது வசனம் வரைக்கும் இந்த புக்குக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனே இதுதான். இந்த சாப்டர்ல நம்ம இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம், இந்த சாப்டருடைய உருவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அது ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு யூதா குலத்தின் அவங்களுடைய வெற்றியில இருந்து ஆரம்பிச்சு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கீழே எப்படி போறதுன்றத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ போன வாரம் ஒன்னுல இருந்து இருபது வசனம் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தோம் இல்லைங்களா. அதுல யூதா குலத்தின் வெற்றியை நம்ம அந்த வசனத்துல பார்க்கிறோம். அந்த வெற்றியில அது சில வந்து ஒரு வந்து ஒரு சில ஒரு கதையில ஒரு சில ரெண்டு காட்சிகள் வர மாதிரி ரெண்டு காட்சிகளையும் அதுல வருத பார்த்திருக்கிறோம். அந்த அடோனி பெசக்ன்ற ஒரு மனுஷனுடைய காட்சி அங்க வருது, அது இல்லாம காலேபுடைய காட்சியும் அந்த இதுக்குள்ள வருது. அந்த இருபது வசனங்களுக்குள்ள யூதா குலத்தின் வெற்றி இந்த ரெண்டு காட்சிகள் வந்து கடைசியா ரொம்ப சோககரமாக அந்த அந்த இது முடியுது. பத்தொன்பதாவது வசனத்துல அவர்கள் இவ்வளவு நல்லா வெற்றியா ஆண்டவருடைய கட்டளையை பெற்று ஓடினவர்கள் வந்து என்ன ஆச்சு, இரும்பு ரதங்களை பார்த்து அவங்களுடைய விசுவாசம் பறந்து போயிருச்சுன்னு பாக்குறோம் இல்லைங்களா. அதான் நம்ம போன வாரம் ஒரு அறையும் குறையுமா இருக்கிற விசுவாசம், இது எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு ஆபத்து, அதனால எந்த நன்மையும் இல்லைன்றத நம்ம பார்த்து படிச்சுக்கிட்டோம். இப்ப அடுத்ததாக தொடர்ந்து 20-21 இருந்தெல்லாம் பார்க்கும் போது யூதா குலத்தினுடைய ஒரு யூதான்ற யோசேப்புடைய கோத்திரம், யோசேப்புடைய கோத்திரம். ஏன் இவங்க ரெண்டு பேருனா, இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பிரதான கோத்திரங்களா வந்தது. அந்த பூமியை சுதந்திரிக்கும் போது உங்களுக்கு மேப் கொடுத்தேன், முதல்ல யூதா கோத்திரம் ரொம்ப பெரிய இடம், அதுக்கப்புறம் யோசேப்பு கோத்திரம், மற்ற கோத்திரங்கள்லாம் ரொம்ப சின்னதா போயிருச்சு, அவ்வளோ ஒரு வீர கோத்திரமா இருக்குல்ல. அடுத்ததாக இப்ப யோசேப்பு கோத்திரம் அவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களும் ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிக்கிறது படிச்சு பாருங்களேன், 21 இருந்து படிங்க.
பெனியமின் புத்திரர் எருசலேமிலே குடியிருந்த எபூசியரையும் துரத்தி விடவில்லை, ஆகையால் எபூசியர் இன்னால் மட்டும் பெனியமின் புத்திரோடு கூட எருசலேமில் குடியிருக்கிறார்கள். யோசேப்பின் குடும்பத்தாரும் பெத்தேலுக்கு விரோதமாக போனார்கள், கர்த்தர் அவர்களோட கூட இருந்தார். யோசேப்பின் புத்திரர் பெத்தேலை வேக பார்த்து ஆட்களை அனுப்பினார்கள். முன்னே அந்த பட்டணத்திற்கு லூஸ் என்று பெயர். அந்த வேவுக்காரர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு மனுஷனை கண்டு, பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை எங்களுக்கு காண்பி, உனக்கு தயை செய்வோம் என்றார்கள். அப்படியே பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும் வழியை அவர்களுக்கு காண்பித்தான். அப்பொழுது அவர்கள் வந்து பட்டணத்தில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி அந்த மனுஷனையும் அவன் குடும்பத்தையும் விட்டுவிட்டார்கள். அப்பொழுது அந்த மனுஷன் ஏத்தியரின் தேசத்திற்கு போய் ஒரு பட்டணத்தை கட்டி அதற்கு லூஸ் என்று பெயரிட்டான். அதுதான் இந்நாள் மட்டும் அதன் பேர்.
இதுல பாத்தீங்கன்னா யோசேப்பு கோத்திரத்தினுடைய ஒரு சிறிய வெற்றியை பார்க்கிறோம். யூதா கோத்திரம் முடிஞ்சிருச்சு, இப்ப யோசேப்புடைய கோத்திரத்தின் சிறிய வெற்றி. அவங்க வந்து பெத்தேல் பட்டணத்துக்கு விரோதமாக அவங்க போறாங்க. ஆனா என்ன வசனத்துல வந்து கர்த்தர் அவர்களோடு இருந்தார், அதனால கர்த்தர் கூட இருந்தார்னு ஆரம்பிச்சாலும் என்ன வரும், வெற்றி அவங்களுக்கு வரும். ஆனா பெத்தேல் கோத்திரம், பெத்தேல் ஊர் அந்த காலத்துல ரொம்ப ஒரு ரொம்ப ஃபார்ட்டிஃபைட் சிட்டி, எரிகோ நகரம் மாதிரி ரொம்ப அந்த கோட்டை, அது பெரிய அந்த அந்த மதில்கள்லாம் பெருசா இருந்து அதுல போய் அட்டாக்கே பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருந்த ஒரு நகரமா இருந்ததுனால ஆரம்பத்தில் அவங்க என்ன செய்யறாங்க, வேவுக்காரர்களை அனுப்புறாங்க. அந்த வேவுக்காரர்கள் என்ன, அந்த பெத்தேல் நகரத்திலிருந்து ஒரு ஆள் வந்து எதுக்கோ வெளியே வந்திருக்கான், அவன் எதுக்கு வந்தான் தெரியல, ஆனா அவனை பிடிச்சுக்கிட்டாங்க. அவனை பிடிச்சுக்கிட்டு அவங்ககிட்ட என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, அவங்ககிட்ட இருந்து ஒரு நீ எங்களுக்கு ஒரு ரகசிய வழிய காமி, அந்த ரகசிய வழிய காமிச்சின்னா நான் உங்களை உன்னை உனக்கு இறக்கம் காட்டுறோம் இல்லைங்களா. ஒருவேளை அவனே மிரட்டி இருக்கலாம், அவனே அழிக்கணும், அந்த ஊரை அழிக்கணும்னு தானே இவங்க போறாங்க, அவனே மிரட்டி இருக்கலாம், இது நீ செஞ்சீன்னா உனக்கு இறக்கத்தை நாங்கள் காமிக்கிறோம் அப்படின்னு அவர் இவங்க சொல்றத பார்க்கலாம். அதை சொல்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவன் காட்டுறான், யாருமே இல்லாத ஒரு சில ரகசிய கேட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அங்க அதுல சத்துருக்கள் வர யாருக்கும் தெரியாது, அதனால யாருமோ வர முடியாதுன்னு அவ்வளவு பாதுகாப்பு அங்க இருக்காது. அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு அப்படி ஒரு இடத்த காமிச்ச பிறகு இவருக்கு இவங்க போய் என்ன பண்றாங்க, இந்த வேவுக்காரர்கள் ஆர்மிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ் அனுப்பி அந்த ஆர்மி வந்து அந்த ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுவாங்க. இவ்வளோ இதாக இருந்ததுல யாருமே வர நுழைய முடியாத ஒரு வழியிலிருந்து வந்து பெத்தேல் பட்டணத்தை எல்லோரும் பட்டயத்தினால் வெட்டினார்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் செஞ்சது நியாயமா? துரோகி இல்லை, தன் நாட்டை காஞ்சி கொடுத்த ஒரு துரோகி அப்படின்னு நம்ம ஒரு வேலை சொல்லலாம். ஆனால் அப்படி நம்ம பார்த்தோம்னா ராஹாபை கூட தான் துரோகி அப்படின்னா இல்லைங்களா. ராஹாபு கூட அந்த வேவுக்காரர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்துச்சு. அந்த மாதிரி நான் பார்க்கறேன், ராஹாபு கூட அப்படி சொல்லலாம். ஆனா ராஹாபுக்கும் இந்த மனுஷனுக்கும் இருந்த ஒரு வித்தியாசம் என்ன, யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? ராஹாபுக்கு யெகோவா மேல விசுவாசம் இருந்துச்சு இல்லைங்களா, எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு. யெகோவா மேல தனக்கு ஏற்கனவே விசுவாசம் இருந்துச்சு. இவ கொஞ்சம் கூட விசுவாசியா இல்ல, எப்படி சொல்லலாம் விசுவாசியா இல்லைன்னு? எல்லாம் முடிஞ்சு அவ என்ன பண்ணா? இஸ்ரவேலோடு இந்த மெய்யான தேவனை நான் ஆராதிப்பேன்னு சேர்ந்துகிட்டானா? இல்ல, அவன் என்ன பண்ணான்னு போட்டிருக்கு, அவன் அவங்கள விட்டு பிரிந்து போய் அவன் போய் இந்த அழிஞ்சு போன பட்டணத்தை பேரை இன்னொரு இடத்துல அந்த பேரை வைக்கிறான், லூஸ். அவன் லூஸ் தான் உண்மையாவே பார்த்தா. யெகோவா தேவனோடு சேர்ந்து அந்த மக்களோடு சேர்ந்து வளர்றத விட்டுட்டு உண்மையான தேவன் வெற்றி கொடுத்திருக்கிறாருன்னு அது இல்லாம இப்ப லூசுத்தனமா போய் லூசுன்னு ஒரு ஊருக்கு பேர வைக்கிறத நம்ம பாக்குறோம். இதுல எல்லாம் பாக்குறோம் அவன் அந்த ரொம்ப ஆச்சரியம். இதான் இது அவங்க செஞ்சது கரெக்டா, இந்த மனுஷன் செஞ்சது கரெக்டான்றது வேதம் வந்து நமக்கு தெளிவா சொல்லாம போனாலும் அவங்க செஞ்ச சில காரியங்களுடைய விளைவுகள் எதிர்காலத்துல பயங்கரமா வருகிறதுக்கு வழி இருக்கு இல்லைங்களா. இப்ப பாருங்களேன், அவனுக்கு இவன் ஒரு விசுவாசி இல்ல, விசுவாசி இல்லாத இருந்த போதும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன, இவனை அழிச்சு போடணும், இவங்களெல்லாம் அழிச்சு போடணும் கானானியர். ஆனா இவங்களுக்கு இடம் கொடுத்தார், இடம் கொடுத்து இவனை உயிரோடு விட்டது மாத்திரம் இல்லாம இவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து இருக்காம விசுவாசி இல்லைன்னு எங்க ஹிட்டைட்ஸ்னு அதுல வருது இங்கிலீஷ்ல. அவங்க ஹிட்டைட்ஸ் வந்து யோசுவா காலத்துல அவங்களெல்லாம் அழிச்சார். யோசுவா சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் அந்த அரேபியா நாட்டுங்கள்ல அங்க போய் குடியிருந்துட்டாங்க. அங்க இல்லாம கானானியர்ல அங்க போய் குடியிருக்கிறதுக்கு இவன் போனான். ஏன், அவன் அந்த ஜாதியை சேர்ந்தவன், அந்த மக்களோடு தான் சேருவான். அங்க போய் அந்த லூஸ்ன்னு ஒரு பேரை வச்சிருக்கான். லூஸ்ன்னு LUZ இங்கிலீஷ்ல வருது. பெத்தேல இருந்து லூஸுக்கு போனவன் சொல்லலாம். லூஸ்ன்றதுக்கு அர்த்தம் வந்து ஆல்மண்ட் ட்ரீ, அதாவது பாதாம் கொட்டை மரம் இல்லைங்களா, பாதாம் கொட்டை இல்லைங்களா. தமிழ்ல என்ன பாதாம் தானே, பாதாம் மரம் இல்லைங்களா. பாதாம் மரம் ஊருக்கு அவனுக்கு விருப்பமா இருந்துச்சு. பெத்தேல்ன்றதுக்கு அர்த்தம் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடை விட்டுட்டு பாதாம் மரத்தை தேடி போன ஒரு மனுஷன்னு சொல்லலாம். அதான் அவன் பயங்கரமா அவன் போய் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்நாள் வரைக்கும் அந்த பேர் அந்த ஊர் அப்படித்தான் இருக்குன்னும் போது அவன் இன்னும் பெரிய தொந்தரவுகள் எதிர்காலத்துல வரும் பாருங்களா. அதான் வரப்போற விளைவுகள் நம்ம பாக்குறோம். சரி, அதெல்லாம் பாத்துட்டு போனா நமக்கு நேரம் ஆயிடும். சரி, நம்ம இந்த கதைகள்லாம் நமக்கு என்ன வெளிப்படுத்துது இதுல இருந்து பார்க்கும்போது, யெகோவா அவர்களோடு இருந்ததுனால் அவங்க எந்த சூழ்நிலையை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சாலும் அதுல ஆண்டவர் அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார். அது அடோனி பெசக், அதெல்லாம் ஏன் சொல்றாரு, கதைகள் வித்தியாசமான கதைகள் வருது. அடோனி பெசக் மாதிரி ஒரு குடும்பக்காரன், அப்புறம் காலேப் கதை வருது, அதுக்கப்புறம் பெத்தேல் ஊர் வருது. என்னதான் சூழ்நிலைகள் சந்திச்சாலும், என்னதான் புது புதுவான காரியங்கள் வந்தாலும் நித்திய யெகோவா போதுமானவர். அவரை நம்பும் போது நம்ம எந்த சூழ்நிலையை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சாலும் நமக்கு வெற்றி அவர் கொடுக்க முடியும். அதான் பார்க்கிறோம் இல்லைங்களா. அவர் வெற்றி வருகிறது அவருடைய பிரசன்னத்தினால் மாத்திரமே. அவர் போதுமானவர், நம்ம வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர் போதுமானவர்ன்றதுக்காகத்தான் இந்த பல கதைகள் வேதத்துல நமக்கு வருது. பல கதைகள் என்ன சொல்லுது, யெகோவா பிரசன்னம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்மளை மேற்கொள்ள வைக்க முடியும். அதுதான் நம்ம பார்த்து படிச்சுக்கிறோம். சரி, இது யோசேப்புடைய கோத்திரம் அவங்க பெத்தேலை வென்றார்கள், ரொம்ப சந்தோஷம். யூதா கோத்திரம் அதை நம்ம பார்த்து முடிச்சோம், அவங்க ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சாங்க, கடைசியில் தோல்வியை தழுவுனாங்கன்னு. இப்ப பாத்தீங்கன்னா படிப்படியா இறங்கி கீழே வர மாதிரி ஒரு வசனங்களும் படிப்படியா கீழே வந்துருது. தான் சேட் சேட் ஸ்ட்ரக்சர். இதுக்கப்புறம் வர்றது வந்து இஸ்ரேவேலே ரெண்டா பிரிஞ்ச பிறகு இந்த பக்கம் நார்தன் டிரைப்ஸ், இந்த பக்கம் சவுத்னு வரும். நார்தன் டிரைப்ஸ் வந்து 10 கோத்திரங்கள், இதுவரை 10 கோத்திரங்கள். யூதா பெஞ்சமின் கோத்திரம் சேர்ந்தது தான் சவுத் இல்லைங்களா. யூதா இஸ்ரேவேல், யூதா இஸ்ரேவேல்னு படிப்போம் சாலமோனுக்கு அப்புறம். இப்ப இந்த பக்கம் இருக்கிற இந்த நார்தன் டிரைப்ஸ் எல்லோருமே மோசமா போறத நம்ம பார்க்கறோம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா இவங்க அந்த இதை எழுதுறவர் வந்து ஒரு ரொம்ப பாரத்தோடு எழுதுறார். பாரத்தோடு எழுதுறது அதை வந்து அடியா அடிச்சு சொல்றோன்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பாருங்களேன் ஒவ்வொரு வசனத்திலையும் 7 தடவை அவர் என்ன, அவர்கள் அவர்களை துரத்தி விடவில்லை, அவர்கள் அவரை துரத்தி விடவில்லை, அவர்கள் அவரை துரத்தி விடவில்லைன்னு. ஏன்பா ஒரு வாட்டி சொன்னா பத்தாதா, திருப்பி 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 அவங்களை குற்றம் சாட்டுறார். ஒரு ஒரு பெரிய குற்றம், ஒரு ஆதங்கத்துல குற்றம் சாட்டுறதுன்றோம் இல்லைங்களா, இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி பாருங்களேன் எத்தனை வாட்டி. 27 இருந்து படிச்சு பாருங்களேன், 27
மனாசே கோத்திரத்தார் பெத்சாயர் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்ளேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், மெகிலோவின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும் துரத்தி விடவில்லை.
அதேதான் படிச்சீங்கன்னா 28 அப்படியே அந்த வசனத்தை நீங்களா பாருங்க, துரத்தி விடவில்லை. 29 பாருங்க, துரத்தி விடவில்லை. 30 பாருங்க, துரத்தி விடவில்லை. 31, 32, 33 ஆதங்கத்தை கொட்டி தீர்க்கிறார் நம்ம கிட்ட. இப்படி பண்ணிட்டாங்க, துரத்தி விடவில்லை அப்படின்றாரு. அது வந்து ரொம்ப ஒரு பாரத்தோடு சொல்ற ஒரு இது. ஆண்டவர் சொன்ன கட்டளையே அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். ஏன் இதை ஆரம்பத்திலேயே நமக்கு வைக்கிறாரு, இன்னமே வரப்போற அதிகாரங்கள் அவங்க அந்த கெடுகட்ட நிலைமைக்கு போனதுக்கு காரணம் இதுதான், அதுதான் சொல்ல போறார் இல்லைங்களா. அவங்க இவ்வளவு மோசமா இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப பயங்கரமான நிலைக்கு போனதுக்கு காரணம் யெகோவா இல்ல, அவருடைய உடன்படிக்கையில் அவர் வாக்கு தத்துவம் இல்ல, இவங்களுடைய அஜாக்கிரதை, இவங்களுடைய கீழ்ப்படியாமையும், இவங்களுடைய பாவம் தான். அதுதான் திருப்பி அவங்க எவ்வளவு 7 தடவை குற்றம் சாட்டிட்டார் அவங்கள, போதுமான அளவுக்கு குற்றம் சாட்டிட்டார். அதான் பாக்குறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்த்தோம்னா, ஒருவேளை நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்க நீங்க போய் பண்ணலாம். நான் அதை பண்ணி அதெல்லாம் சொன்னா இந்த அதிகாரத்துக்கே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 4 வாரம் வேணும் நம்மளுக்கு. இவங்க யார் யார துரத்தி விடவில்லன்னு அந்த ஊரை வச்சுக்கிட்டு, அந்த ஊரை திருப்பி பைபிள்ல எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது அந்த ஊர்னால அவங்களுக்கு எவ்வளவு அவங்க வரப்போற காலத்துல சந்ததிகளுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்றத நீங்க ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது பைபிள்ல ஊருங்க வருது, இவங்க துரத்தி விடல துரத்தி விடல. இப்ப லூஸ்னு ஒரு பட்டணம் வந்துச்சு, இப்ப அதே மாதிரி ஒரு பட்டணம் வரப்போது எஸ்டராலம் அப்படின்னு ஒரு பட்டணம். அது பாத்தீங்கன்னா 4-5 அதிகாரத்திலேயே அந்த ஊர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். அங்க வர ஒரு சில ஊர்களை பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊர். பெத்ஷான் என்ற ஒரு ஊர் வந்து ஒரு விசாலமான ஊர், யோர்தானுக்கும் இன்னொன்னு ஜெஸ்ரேல் வேலி என்ற ஒரு இடத்துக்கும் ரொம்ப விசாலமான ஊர். உலகத்துல போறதுக்கு எல்லா ரூட்டும் அதுதான். அந்த ரூட்டை பிடிச்சவங்க அந்த ஊர் 4 அந்த இடத்தையே ஆளலாம். பாத்தீங்கன்னா ஜெபின் சிசேரான்ற ஒருத்தன் பிடிச்சுக்கிட்டு இஸ்ரவேலை பண்ணாத கொடுமை பண்ணிட்டான். ஏன், இவங்க துரத்தி விடாததுனால. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊரும், ஜெசர் என்ற ஒரு ஊர் ட்ரேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படித்தான் ஆகும். இவங்களுக்கு வெறும் ஆண்டவருடைய காரியங்களை மாத்திரம் இல்ல, உலக பொருளாதார காரியத்திலையும் அவங்க நாட்டு பொருளாதார காரியத்திலையும் ரொம்ப அடி வாங்கினது இந்த காரியத்தை ஆண்டவர் கீழ்படியாம போனதுனால. அதை நம்ம பார்க்கலாம், ஒவ்வொன்றும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா 21 ஒரு வேகமா கொஞ்சம் பார்ப்போமே. பெஞ்சமின் கோத்திரம் வந்து என்ன பண்ணாங்க, துரத்தி விடவில்லை. எபூசியர், ஜெபுசைட்ஸ், அவங்க துரத்தி விடாம ரொம்ப நீண்ட காலம் அவங்க எருசலேம்ல ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து துரத்தி விட யாருனாலதான் முடிஞ்சிச்சு தெரியுமா, தாவீதுனாலதான் முடிஞ்சிச்சு. தாவீது தான் அதை வந்து செய்ய வேண்டியதா இருந்துச்சு, ஏன்னா அவ்வளவு பவர்ஃபுல்லா வளர்ந்துட்டாங்க. தாவீது தான் அதை வெல்ல வேண்டியதா இருந்துச்சு. 27 படிங்களா,
மனாசே கோத்திரத்தார் பெத்சாயர் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தானாக் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், தோரின் குடிகளையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும், இப்ளேயாம் பட்டணத்தாரையும் அதற்கு அடுத்த ஊர்களின் மனுஷரையும்,
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதான் மனாசே, பெஞ்சமின் ஆயிடுச்சு. மனாசே 29 படிங்க,
இப்ராஹிம் கோத்திரத்தார் கேசேரியில குடியிருந்த கானானியரையும் துரத்தி விடவில்லை.
30
செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நகரோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை.
31 படிங்க.
ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதோனின் குடிகளையும் அக்லாப் அக்சிப் எல்பா அப்பிக் ஆபிக் ரேகா பட்டணங்களின் குடிகளையும் துரத்தி விடவில்லை.
அப்புறம்
ஆசிரியர் தேசத்தின் குடிகளாகிய கானானியரின் நடுவே குடியிருந்தார்கள்.
என்ன மாதிரி நிலைமை பாருங்களேன், மோசம் நிலைமை எப்படி போச்சுன்னா, இவங்களா துரத்தி விடாம அவங்க எல்லாம் அங்க இருந்துகிட்டாங்க. ஆசிரியரின் நிலைமை எப்படி ஆயிருச்சுன்னா, கானானியர் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி அவங்களுக்கு மத்தியில் இவங்க குடியிருக்கிற மாதிரி ஆயிருச்சு. பாருங்களா, போக போக மோசமா போறதுன்றோம் இல்லைங்களா. 34 படிங்களா. தான் கோத்திரம்
ஏமோரியர் தான் புத்திரரை பள்ளத்தாக்கில் இறங்க விட்டாமல் மலை தேசத்திற்கு போகும்படி நெருக்கினார்கள்.
பாருங்களேன் இந்த நிலைமை ஆயிடுச்சு. இவங்க இந்த தேசத்தை ஆள வந்த மக்கள் வந்து அந்த கானானியர் அவங்கள ஒடுக்கி நீங்க வாழ்றதுக்கு முடியாம மலைக்கு ஓட வேண்டியதா ஆயிடுச்சு. தான் கோத்திரம் மலையில போய் குடியிருக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஏன்னா கானானியர் உடல அதான் ரொம்ப மோசமா போற ஒரு நிலைமை இப்படி ஆயிடுச்சு. ஆனா இதுல ரொம்ப ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உலக பிரகாரமா அவங்களுக்கு ரொம்ப அடி உழுந்தது மாத்திரம் இல்லாம ஆவிக்குரிய விதமா ஆண்டவருடைய அக்கறை வந்து இதுக்கப்புறம் மிலிட்டரியில அவங்கள வந்து தாக்குவாங்களான்றது பெரிய அக்கறை ஆண்டவருக்கு இல்ல. ஆண்டவருக்கு இருந்த பெரிய அக்கறை என்னன்னா, ஆவிக்குரிய விதத்துல இவங்க அழிஞ்சு போக கூடாது. அதுலதான் அவர் கவனமா இருந்தாரு. ஏன் இவங்களை அழிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. சில வசனங்களை படிப்போமே. யாத்ராவும் 23:33
அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார்.
படிங்களே அதே 34:11 யாத்ரா 34:11
இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். ஏமோரியனையும் கானானியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன்.
உபாகமம் 7:1-5 வரைக்கும் படிப்போம். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் அவங்கள துரத்தி விடணும் அப்படின்னு சொல்றாருன்றத விளக்கத்தை பார்க்கலாம்.
நீ சுதந்திரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர் கிர்காசியர் ஏமோரியர் கானானியர் பெரிசியர் ஏவியர் எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவார். அவர்களோட உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இறங்கவும் வேண்டாம்.
பாருங்களா, அவர்களோடு உடன்படிக்கை பண்றதோ அவர்களோடு இறங்குறதோ கூடாது. அவங்களை என்னதான் பண்ணணும், சங்காரம் பண்ணுவாய். அவங்களை அழிச்சுதான் போடணும்.
அவர்களுடைய சம்பந்தம் கலவாயாக உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழைக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிப்பீடங்களை இடித்து அவர்கள் சிறைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார்.
பாருங்களேன் எவ்வளவு கிளியரா சொல்லி இருக்கிறாரு. அவங்களோடு நீர் உடன்படிக்கை பண்ண வேண்டாம், அவர்களோடு சேர வேண்டாம், அவங்களை சங்கரிக்கணும், அவங்களுடைய பலிபீடங்களை எல்லாம் நீ அழிக்கணும், எதுவுமே விட்டு வைக்க கூடாதுன்னு தான் கட்டளை இல்லைங்களா. ஆனா அந்த கட்டளையை இவர்கள் நிறைவேற்றாம இருக்கிறத பாக்குறோம். ஏன் அந்த கட்டளையை கொடுக்கிறாரு, ஏன் அவங்கள கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்லோவா அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ண வாழ கத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் உறவு வளரும். உறவு வளர்றதுனால என்ன ஆகும், பெண் கொடுக்கறதும் பெண் எடுக்கிறதும் ஆயிரும். பெண் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், அந்த பெண்கள் வந்து உன்னை ஆண்டு யெகோவா தேவன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிடுவாங்க. பிரிச்ச பிறகு அதுக்கப்புறம் வரப்போற சந்ததி எல்லாம் யெகோவா தேவனுக்கு குட் பை சொல்லிடுவாங்க இல்லைங்களா. யாருமே ஆண்டவர் பக்கம் இல்லாம அந்த உடன்படிக்கை இல்லாம பயங்கரமா போயிடுவாங்க. அப்படித்தான் ஆயிருது. இது பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க பிள்ளை பேர பிள்ளை இங்க பிறந்தா யெகோவா யாருன்னு கூட தெரியாம போயிருது இல்லைங்களா. அதனாலதான் அவர் அவ்வளவு இதா சொல்றாரு. அதை ஒரு அதனாலதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேட்ஜ் குத்துற மாதிரி குற்றம் சாட்டுறாரு. ஒவ்வொரு கோத்திரமா இவங்க செஞ்சது பாருங்க, துரத்தி விடல துரத்தி விடல துரத்தி விடல. அதனாலதான் இப்ப வரப்போதே ஐயோ இப்படி ஆயிட்டாங்களே தேவ ஜனங்கள் நீங்க வருத்தப்படும் போது காரணம் அதுக்கு யாரு இவங்க தான். இவங்களுடைய முக்கியமான இவங்க முதலாவது இவங்களுடைய சோம்பேறித்தனமும் கடமை தவறுகிற தன்மையும் இல்லைங்களா. உங்களுடைய இத்தனை காலம் அசதியா இருப்பீங்க அப்படின்னு ஆண்டவர் கொடுத்த கடமைகளை அவங்க நிறைவேற்றாம போனது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களை கட்டுப்படுத்தும்படிக்கு ஒரு காலம் வருது. இதுல பாத்தீங்கன்னா இது இந்த எழுதுறவர் வந்து அவங்களுடைய வெற்றிகளையும் இதுல சொல்றார். இதுல துரத்தி உள்ள துரத்தி உள்ளன்னு சொல்லும் போது அதுக்கு நடுவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. துரத்தி விடும்படிக்கு அவங்களுக்கு முதல்ல சோம்பேறியா இருந்தாங்க, ஆனா அதுக்கோ போக என்ன ஆச்சு, இவங்க வளர்ந்து அவங்க துரத்தி விடும்படிக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சு. படிக்கலாமே பாருங்களேன், அதே ஜட்ஜஸ்ல 28 படிங்க.
இஸ்ரவேலர் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள்.
பாருங்களேன், இஸ்ரவேல் என்ன ஆனாங்க, பலத்த போது அப்படின்னா அவங்க வளர்ந்து அவங்க ஆளுக்கு செய்யும் போது துரத்தி விட்டுருக்கணும் இல்லையா, அவங்களை அழிச்சிருக்கணும் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்களா, பகுதி கட்ட பண்ணார்களா. என்ன போட்டு வருது அப்படின்னா
என்ன,
இங்கிலீஷ்ல என்ன வருது,
28.
ஓகே, பகுதி கட்ட பண்ணார்கள், இடம் பண்ணல, அதான் திடீர்னு ஒரு அந்நிய பாஷை வந்துருச்சு, நான் மறந்து போயிட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க துரத்தி விடுற பதிலு அவங்கள வச்சு வேலை வாங்கலாமே, அவங்களுக்கு அடிமைகளை ஆக்கி வேலை வாங்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பாருங்க அவங்க எப்படி அழிஞ்சு போறாங்கன்றத பாக்கிறோம். 30 படிங்களா,
செபுலோன் போத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகரோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை, ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுவர்களா
பகுதி கட்டுவர்களானா அவங்களுக்கு அடிமைகளாய் வேலைக்காரர்கள் ஆனார்கள். ஏன், இவங்களுக்கு காலம் போக போக காலங்கள் மாறுது இல்லைங்களா. நம்ம பழைய பைபிளே புடிச்சுக்கிட்டு இருந்தா முடியுமா, காலங்கள் மாறுது. ஆண்டவர் எப்போ ஒரு காலத்தில் சொல்லிட்டாரு, அவங்களை அழிச்சு அவங்களுடைய பலிபீடத்தை எல்லாம் உடைச்சு அது கூட இது பண்ணாத அவங்க கூட சேராதன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவங்க நிலைமையில நம்ம இருந்து யோசிச்சு பார்ப்போம், ஏங்கயா இப்படி பண்ணீங்கன்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஏன் இப்படி பண்ணீங்க, காலங்கள் மாறுது, எவ்வளோ விஷயங்கள்லாம் மாறிட்டு போகுது. யெகோவா எப்பவோ சொன்னாரு அவங்களை அழிச்சு போடணும். உங்களே யோசிச்சு பாருங்க, அது கொடுமையா இல்ல, அது பயங்கரமா இல்ல, அனார் நாகரிகமாவா இருக்குது அது இல்லைங்களா. போட்டு எல்லாரையும் போட்டு அழிச்சு போடுன்றாரு. இந்த கானானியர் என்ன பாவம் பண்ணாங்க, அவங்களும் மனுஷருங்க தானே, அவங்கள நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல சரித்திரம் இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, அவங்க கதைகளையும் நம்ம கொஞ்சம் கேட்டு அவங்களையும் பல காரியங்கள் நம்ம கத்துக்க முடியும் இல்லைங்களா, அவங்க கிட்டயும் சில காரியங்கள் நம்ம கற்றுக்க முடியும்னு சொல்லி ஒரு உறவு வளர்ந்து அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. அருவறுத்து அவங்களை அழிக்க வேண்டியவர்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. பாருங்களேன், அதான் டாலரன்ஸ். ஆவிக்குரிய வாழ்க்கையில பாவத்தையும் ஆண்டவர் அனுமதிக்காத காரியத்தை பொறுத்துக்கிறது நம்மளை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம். அது நம்மளை அழிக்காம விடாது, அழிக்காம விடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு பாருங்களா, அவங்களோடு பொறுத்துக்க ஆரம்பிச்சாங்க. பொறுத்துக்கிறது என்ன மாறி போச்சு, அவங்களை காப்பி பண்றதா மாறி போச்சு. அப்படித்தான் அது பயங்கரமா போயிருந்த பாக்குறோம். ஏன் இப்ப கூட பார்க்கும்போது இன்னைக்கும் அப்படித்தான், சபைகளும் அப்படித்தான். உலகத்தோடு சேராத உலகத்து வழிகளுக்கும் நம்ம வழிகளுக்கும் வித்தியாசமா இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் பாவம் தானே, அவங்களும் இதுதானே, இல்ல சேராதன்னா அப்படித்தான் நம்ம செய்யறது. நம்ம கூட காலில் படிச்சுட்டு வரோம், உன் கண்ணு உனக்கு இடர்லாம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கன்னா சொல்றாரு, பிடுங்கி போடு. கை இடர்லாம் இருந்துச்சுன்னா வெட்டி போடு. அதான பார்த்தா ஐயோ எவ்வளவு கொடுமையா இருக்குதே, அப்படிலாம் பேச முடியுமா, அதெல்லாம் பண்ண முடியுமா, அதெல்லாம் எவ்வளவு இது பண்ணுமேனு. அதெல்லாம் பண்ணாம போச்சுன்னா என்ன ஆகும், நீ எரி நரகத்துக்கு தான் போவ. ஆண்டவர் சொல்றாரு, நீ பண்ணாம போனீங்கன்னா அந்த விலங்குகள் வந்தே வரும், ஒன்னும் கண்ணை பிடுங்கி போடணும் அப்படின்னா ஒண்ணு கண் நம்ம என்னன்னு பார்த்தோம் இல்லைங்களா. உனக்கு எவ்வளவுதான் இன்பமா இருக்கிற காரியமா, எவ்வளவுதான் நெருக்கமா இருக்கிற காரியம், உன்னால விட முடியாத காரியம், அவசியம்னு தோணுகிற காரியம், அது உன்னை பாவத்துக்கு நடத்துச்சுன்னா அதை வெட்டி போடல, நீ நரகத்துக்கு தான் போவ, வேற வழியே இல்லை. இதைத்தான் அங்கேயும் பாக்குறோம். அவர் சொன்னாரு இவங்களை அழிச்சு போடுங்க, இவங்களை இடம் கொடுக்காதீங்க இவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க காலங்கள் மாறுகிறது, நம்ம நவீன 20th century இருக்கிறோம், அவங்களுக்கு எந்த செஞ்சுரியோ தெரியல. நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் யெகோவா அப்ப கொடுமை ஏதோ பேசிட்டாருன்னு யெகோவா வார்த்தையை அலட்சியம் பண்ணோம், அதோட விளைவுகளை நம்ம சந்திப்போம் பாருங்களேன். அதான் இங்க பாக்குறோம், அதோட விளைவுகள். முதலாவது அவங்களுடைய சோம்பேறித்தனம் அசதித்தனத்தினால மேற்கொள்ளல, ஆனா அவங்க பலத்து கடவுள் பலத்தை செஞ்சாரு, ஈஸியா வரட்டி இருக்க முடியும். அவங்க பொருளாசை அவங்கள உடல, அதை வச்சு ஏதாவது ஆதாயம் பார்க்க முடியுமா? நான் ஒருத்தர் சொன்னார், மாம்ச கண்ணுக்கு பாவம் ரொம்ப ஆதாயமா தெரியும். ரொம்ப அருமையான வார்த்தை, மாம்ச சிந்தைக்கு பாவம் ரொம்ப ஆதாயமா தெரியும். ஆனா ஒரு பாக்கு பிரயோஜனம் இல்லை, பயங்கரமா நம்மளை அழிக்கிறது பாவம். ஆனா மாம்ச சிந்தைக்கு அது புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப ஆதாயமா தெரியும் பாருங்களா. அப்படித்தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாம அந்த 40 வருஷங்கள் அவங்க மூதாதியர்கள் வனாந்திரத்தில் அவ்வளோ ஆண்டவருடைய தண்டனை வாங்கி அனுபவிச்சாங்க. இவங்க கானான் தேசத்துக்குள்ள வந்து அதே காரணத்துக்காக தண்டனை வாங்க போறாங்க. என்ன? அவிவிசுவாசம், ஆண்டவர் வார்த்தையை நம்புறது இல்லைங்களா. அதான் பார்க்கிறோம், பயங்கரமா பார்க்கிறோம். இதுல என்ன, இந்த சாப்டரே நமக்கு என்ன காட்டுது? முழுமையா கண்ட்ரோல் அவங்களுக்கு, கானான் கண்ட்ரோலுக்கு வந்து நல்ல வெற்றி வந்தாலும் அவர்கள் கீழ்படியாமல் போனார்கள். அவங்க வசதியை பார்த்துக்கிட்டாங்க, ஆவிக்குரிய நன்மை கர்த்தருடைய வார்த்தைன்றது இல்லாம சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மை இல்லாம போனதுனால் பெரிய விளைவுகள் வந்துச்சு. அதான் முதலாவது அதிகாரம் நமக்கு சொல்லுது இல்லைங்களா. சின்ன சின்ன கடமைகளை அவர்கள் செய்யாம போனதுனால் பெரிய விளைவுகள் வந்துச்சு. அதனால ஆனா பார்த்தோம்னா அந்த டைம்ல முதலாவது அதிகாரம் வச்சு பார்த்தோம்னா இஸ்ரவேல் ஜனங்கத்தான் ரொம்ப சிறப்பா சிறந்து வந்தாங்க. கானானியரை ஒடுக்கி அடிமையா செஞ்சிருக்கிறாங்க, ரொம்ப ரிச்சா இருந்திருப்பாங்க அவங்க, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தான் பாக்குறதுக்கு. அதனால தான் சொல்றோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருத்தர் சொல்லியிருக்காரு, பாக்குறதுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப உலக வாழ்க்கையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம், அது தேவனுக்கு பிடிக்கும்ன்றத நம்ம நினைக்க கூடாது இல்லைங்களா. பாருங்க எவ்வளவு திறமையா நாங்க அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் நினைக்கலாம், ஆனா அது தேவனுக்கு பிடிச்சிருக்கோம் நம்ம நினைக்க கூடாது. அதனால faithful in little, ஒரு சிறு காரியத்தில் உண்மை உள்ளவன் இல்லைங்களா, கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரி ஆக்குற ஆண்டவர் கொஞ்சத்துல உண்மையா தான். ஆனா கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறது வந்து யாருக்குமே பிடிக்கிறது இல்ல, அது ஒரு கிளாமரா கூட இருக்கிறது இல்ல இல்லைங்களா. பெரிய காரியத்துல தான் நமக்கு இதா இருக்குது. சின்ன சின்ன காரியங்களை நம்ம ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, சின்ன சின்ன காரியங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா இல்லாததனுடைய பெரிய விளைவைத்தான் நம்ம வாழ்க்கையில அநேக நேரம் அனுபவிக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு சின்ன சின்ன காரியங்கள்ல தான் உண்மை இருக்கிறவங்க, சின்னத்துல உண்மை இருக்கிறவங்க தான் அநேகத்துக்கு ஆசீர்வதிக்கு கொடுக்கிறேன்றார். ஏன் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிச்சுட்டு இல்ல? ஒவ்வொருத்தரும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், ஏன் நான் வளர்ந்துகிட்டு இல்ல, ஏன் முன்னேறிகிட்டு இல்ல, சின்ன சின்ன காரியங்கள்ல நான் உண்மையா இருக்கிறனா, அதுதான் யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா. அவங்க சின்ன சின்ன காரியங்கள்ல அசதியா இருந்தாங்க, லேசியா இருந்தாங்க, சோம்பேறியா இருந்தாங்க, அஜாக்கிரதையா இருந்தாங்க, அக்கறை இல்லாம இருந்தாங்க, அதனால எவ்வளவு பெரிய விளைவுகள் வருது அவங்களுக்கு. அதைத்தான் நம்ம சோதிச்சு பார்க்கணும், சின்ன சின்ன காரியங்களை நம்ம எப்படி இருக்கிறோம். அதனால இப்ப வரப்போற அதிகாரங்கள் அதோட விளைவுகளை நமக்கு சொல்ல போகுது. அது வந்து மெதுவா வரப்போகுது, மெதுவா வரப்போகுது. இந்த காம் பிஃபோர் த ஸ்டார்ம் பண்ணுவாங்க, ஒரு புயல் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப பெரிய அமைதி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அமைதியில அவங்க இருக்கிறாங்க. உடனே சீனா எல்லாம் வெடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆபத்து வராம இருந்தாலும் முதல்ல ஒரு ஆபத்து வருது, முதல்ல ஒரு ஆபத்து 2வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது அந்த ஆபத்து பாருங்களேன். ஒரு பெரிய ஒரு ஹாரர் மூவி ஆரம்பிக்கும் போது முதல்ல காரியத்தை காமிச்சிட்டு 2வது அதிகாரம் ஆரம்பிக்குது. ரொம்ப அகோரமான ஒரு காட்சி, ரொம்ப அகோரமான ஒரு காட்சி. பாக்குறதுக்கு நமக்கு வித்தியாசமா தெரியும். 2வது அதிகாரம் பார்ப்போமே. 2வது அதிகாரம் எப்படி ஆரம்பிக்குது? கடவுளுடைய முதல் ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு வருது. 3வது அதிகாரத்தில் அவங்களுடைய அஜாக்கிரதை, அவங்களுடைய பொருளாசை, அவங்களுடைய பாவத்தோடு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, அவிவிசுவாசம், அதெல்லாம் காமிச்சது. இப்ப 2வது அதிகாரத்துல வருது பாருங்க, ஆண்டவருடைய நியாய தீர்ப்புன்ற மாதிரி அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. என்ன படிங்களா?
கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி.
சரி, இதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அது ஆரம்பிச்சது எப்படி ஆரம்பிக்குது? யார் வர்றதுங்க? கர்த்தருடைய தூதனானவர். கர்த்தருடைய தூதனானவர் இவர் யார்? கர்த்தருடைய தூதனானவர் இவர் யார்? இது பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஆர்டினரி ஏஞ்சல் இல்ல. ஏன் அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு சொன்னது என்னவென்றால், நான் உங்களை புறப்பட பண்ணினேன் அப்படின்னு இல்ல. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? நான் செய்தேன்றார் இல்லீங்களா. தேவன் சொன்னத நான் செய்தேன், நான் உங்களை புறப்பட பண்ணினேன், நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணினேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் யார்? யார் இவர் அப்படின்னு நமக்கு கேட்க வருது. யார் தான் இவர் இருக்க முடியும்? கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு அதிசயமான ஒரு நபர். அதிசயமான ஒரு நபர் இவர் தான். ஆபிராம் ஒரு மரத்துக்கீழே உட்கார்ந்துகிட்டு இருந்தார். வயசாயி 100 வருஷம் ஆயிடுச்சு, கொழந்தை பிறக்கல. அப்போ வந்து அவரை பார்த்தார். அவர் தான் இவர். அதுக்கப்புறம் யாக்கோபு தான் வந்து ஈசா வரப்போறான், தன்னை வந்து அழிக்க போறான்னு பயந்து அந்த யாபோக்கு ஜேபோக்குன்ற ரிவர் பக்கத்தில் துடிச்சுக்கிட்டு இருந்தார். அவரோடு போராடுன்னு அந்த கர்த்தருடைய தூதனானவர் தான் இவர். யோசுவா எரிகோ மகரத்தை பார்த்தான்னு, அந்த மதிலில் பார்த்தான்னு வாய் திறந்து நின்றுட்டு இருந்தார். இதை போய் நான் எப்படி வெல்ல போறேன்? அங்க வந்தார் கர்த்தருடைய தூதனானவன், சேனைகள் கர்த்தர் பட்டயத்தை வச்சுட்டு வந்தார். அவரே தான் இவர். கிதியோனுக்கு வந்து காட்சி அளிப்பார். சாம்சனுடைய தகப்பன் தாய் காட்சி அளிப்பார். யார் இவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ப்ரீ இன்கார்னேட் ஃபார்ம் அங்க காலையில கூட படிச்சோம். இந்த உலகத்திலேயே அதிசயத்துல அதிசயம் அவர் தான். அந்த உலகத்தின் கதாநாயகன் அவர் தான். எல்லா கனமும் மகிமையும் நன்றியும் செலுத்த வேண்டியது, அப்ரிசியேஷனும் அட்மிரேஷனும் செலுத்த வேண்டியது அவருக்கு மட்டும்தான். அவர் மட்டும்தான் எல்லாரும் எல்லா ஒரு காலம் வரப்போது எல்லாத்தையும் தள்ளி நிக்க போறார். ராஜாதி ராஜனா நிக்க போறார். அவருடைய அதிசயமே அதிசயம். நம்ம அவர் பிறந்த அதிசயம் காலையில பார்த்தோம் இல்லைங்களா. முழுமையாக மானிடத்தையும் முழுமையாக தெய்வீகத்தையும் கொண்டு, தெய்வீகத்துல எல்லாத்தையும் அறிந்து எல்லாத்தையும் தெரிந்து எல்லா பவரும் இருந்து பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருந்த போதும், அதே மாநிலத்துல அதே இயற்கையில ரெண்டு இயற்கை அதே மனுஷீக இயற்கையும் இருந்து பாடுபட்டு வருத்தப்பட்டு பசி எடுத்து மறித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. ஒரு அதிசயமானவர் அவர். அவர் தான் இங்க ப்ரீ இன்கார்னேட் ஃபார்ம் அங்க வர்றார். ஏன்னா நான் சொல்லும் போது யெகோவால பிரிய முடியாத இருக்கிற ஒரு ஒருத்தர் தான் அப்படி பேச முடியும் இல்லைங்களா. அவர் கலையற்பாடுல உருவம் எடுத்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து தான். அப்படி அவர் பார்க்கிறோம் அங்க வந்திருக்கிறார். அவர் வந்து பாருங்களேன், அவர் வந்து கற்பனைய கீழ்படியில அதனால விளைவுகளை சந்திக்க போறீங்க. அங்க வந்து காஸ்பல் அறிவிக்கல, அவர் அவர் சிக்ஷை அனுபவி அறிவிக்கிறார். அதான் பார்க்கிறோம் பாருங்களேன். அவருடைய இதே அந்த ஆரம்பிக்கிறதே ஒரு டோன். அந்த வசனத்தை நீங்க கவனிச்சிங்களா தெரியல. அவர் எங்க இருந்து வந்தார்னு போட்டிருக்கு, கில்கால்ல கூடிய இருந்தார். அவரு கில்கால்ல இருந்து போகிம் பாருங்க. போகிம் எப்படிங்குது வார்த்தை பாக்குறதுக்கு பயமா இருக்கு. கில்கால், கில்கால்னா என்ன உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம் இல்லைங்களா. இஸ்ரேல் ஜனங்க முதல் முதல் பாடா 400 ஆண்டு காத்திருந்து முதல் முதல் அவங்க அந்த யோர்தான் திறக்கப்பட்டு கானான் தேசத்துல கால் வச்ச இடம் கில்கால். அந்த கில்கால்ல தான் ஆண்டவர் அந்த 12 கல்லுகளை வைத்து ஞாபகார்த்தமா கர்த்தருடைய ஐஸ்வர்யமான இறக்கங்களை ஞாபகப்படுத்திக்கும் பொழுது செஞ்ச ஒரு இடம் இல்லைங்களா. அந்த கில்கால் என்ற வார்த்தைக்கே, அந்த ஊருக்கு வார்த்தைக்கே அர்த்தம் என்ன? எங்களுடைய அவமானங்கள் எல்லாம் புரண்டோடிட்டு, அதான் அர்த்தம். ரோல்ட் அவே. அந்த யோர்தான் நதி எப்படி புரண்டு ஓடிச்சோ, எங்களுடைய அவமானங்கள்லாம் எகிப்திலேயோ 400 ஆண்டுகள் நாங்கள் பட்ட அவமானம்லாம் புரண்டு ஓடிருச்சு. கில்காலுக்கு வந்துட்டோம். அந்த கில்கால்ல இருந்து இவரு போகியமுக்கு வந்திருக்கிறார். ஏன் அப்படி வந்தாரு? ஒருவேளை எனக்கு தெரியல, ஒருவேளை கில்கால்ல அவர் இருந்திருக்கலாம். அவருடைய பிரசன்னம் அங்க இருந்து அந்த மக்கள் ஆசீர்வதிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனா இப்ப அங்க இருக்க போறதில்ல. இங்க போகியம் என்ற ஊர் பார்க்கணும். போகியம் என்ற ஊருக்கு அர்த்தம் என்ன? ஒப்பாரி வைக்கிற இடம், அதான் அர்த்தம். பாருங்க 6வது வசனத்துல போட்டிருக்கு, 5வது வசனத்துல
அவ்விடத்திற்கு போகம் என்று பேரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள்.
போடலையா அர்த்தம் அதுல? ஓகே, 5
கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இசைவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள்.
அழுதார்கள். அந்த இடத்துக்கு போகிம்னு உரத்த சத்தமிட்டு வேகல சாவுல அழுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அழுகுற ஒரு இடத்துக்கு தான் போகிம். எங்க கில்கால்ல கொண்டாடிக்கிட்டு இருந்த மக்கள் ஆண்டவருக்கு கீழ்படியாம விசுவாசிக்காம போ, அவர் வார்த்தைக்கு கீழ்படியாம போனா போகிம்க்கு போயிரும். பாருங்க நம்ம வாழ்க்கையிலே இதுதான், ஆண்டவரை விசுவாசித்து அவர் வார்த்தைக்கு கீழ்படியும் போது நம்மளை கில்காலுக்கு நடத்துறாரு, அவர் கீழ்படியாத போகும்போது நம்ம போற இடம் போகிம். இந்த ரெண்டு வார்த்தைகளை மறந்துடாதீங்க. போகிம், நீங்க போகிம்ல இருக்கிறீங்களா கில்கால்ல இருக்கீங்களா, அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். போகி பயங்கரமான இடம், உரத்த சத்தமிட்டு கூப்பிடுற இடம். ஒருவேளை போகிம்ல நீங்க இருந்தா இல்லைங்களா, அந்த போகிம்ல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு போகிம்க்கு வந்திருக்கிறார் அவர் இல்லைங்களா. போகிம்ல இருக்கிற மக்களுக்கு கில்காலுக்கு திருப்பி எப்படி வர்றது, ஒரே வழிதான், மனம் திரும்புதல் இல்லைங்களா. அவங்களுக்கு மனம் திரும்புதலின் செய்தியை கொண்டு வர்றார். ஆனா அந்த மனம் திரும்புதல் நடக்குதா பார்ப்போமே. சர்மன், ஒரு சர்மன் அவங்களுக்கு வருது பாருங்களேன். என்ன சர்மன், ஒரு தீர்க்கதரிசி கொடுக்கறதுல, ஒரு ஆசாரியன் கொடுக்கறதுல, கர்த்தருடைய தேவ தூதனானவர் எப்பேற்பட்ட சர்மனா இருக்கும். அது எப்படி ஆரம்பிக்கிறாரு பாருங்களேன், ஒவ்வொன்னுலயும் இவர் சொன்னதை நம்ம கேட்டு தியானிச்சு நம்ம இருதயத்தை நமக்கு பாதிக்க விட்டோம்னா உண்மையாவே ஒருவேளை போகிம்ல நீங்க இருந்தா கில்காலுக்கு போக முடியும். அதுக்கு ஏன் அங்கிருந்து வந்திருக்காரு, அங்க கூட்டு பொறுத்தா அவர் வந்திருக்கார் இல்லைங்களா. என்ன அவர் சொல்றார் ஆரம்பத்தில், கல்லான இருதயம் உள்ள பாவத்துல கீழ்படியாமையில சோம்பேறித்தனத்துல ஆவிக்குரிய அஜாக்கிரதையில வாழ்ற மக்களுக்கு அவர் வந்து சொல்றது என்ன, எப்படி ஆரம்பிக்கிறார்,
கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிம்க்கு வந்து நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு.
பாருங்களேன் முதலாவது அவர் ஆரம்பிக்கிறது என்ன, ஆரம்பிக்கும் போதே ஆண்டவருடைய இரக்கங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறார் இல்லைங்களா. ஆண்டவர் இரக்கங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறார். எகிப்து எங்க இருந்து உங்களை கொண்டு வந்த, உங்களை எங்க கொண்டு வந்து நான் விட்டுருக்கிறேன். சிந்திச்சு நீங்க பாத்துருக்கீங்களா, இதாங்க இதாங்க ஆழமா நமக்கு வாழ்க்கையில காண்டி நம்ம இருதயம் கடினப்பட்டு பாவத்தினால அகோரப்பட்டு போச்சு, ஆண்டவர் மேல பற்று இல்லாம போயிருச்சுன்னா, இங்க யாராவது அப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து பின்வாங்கி போய் ஆண்டவர் மேல பற்று இல்ல அன்பு இல்லாம இருந்தீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய ஒரு நல்ல அருமையான ஒரு காரியம் மருந்து என்ன தெரியுமா, நீங்க எங்க இருந்தீங்க, எந்த நிலைமையில இருந்தீங்க, ஆண்டவர் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறாருன்றத சிந்திச்சு பார்க்கணும், கர்த்தருடைய இரக்கங்களை நினைச்சு பார்க்கணும். அதை ஞாபகப்படுத்துறாரு அவங்களுக்கு, எங்கயா இருந்தீங்க, அடிமைகளா நாய் புலப்பு வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, நீங்க உங்களை நான் அந்த எகிப்து தன அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து இந்த தேசம் வரைக்கும் காத்து உங்களை விட்டேனே. பாருங்களேன் உங்களை யாராவது தான் பின்வாங்கி போயிருந்தா, நீங்க செய்யக்கூடிய பெஸ்ட் எக்ஸசைஸ், கடந்த காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு, ரொம்ப விசேஷமாக ரட்சிப்பு பத்தி நம்ம யோசிச்சாவே எவ்வளோ நம்மள உடம்பெல்லாம் புல்லரிக்க வைக்கணும் தெரியுமா. உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கும் போது அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணாத ஆண்டவர், சத்தியத்தில் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே, யாருமே பிறக்காத முன்பதாகவே தன்னுடைய குமாரனின் மூலமாக சில மக்களை பார்த்து தெரிந்து கொண்டார். யார் அவர்கள், ஏன் தெரிந்து கொண்டார், அதுக்கு காரணமெல்லாம் இல்லை, செலக்ட் பண்ணார். அந்த மக்கள் பிறந்து அவங்க செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் தண்டனை மீட்பராக இயேசுவை அப்பவே நியமித்தார். நியமித்து இந்த உலகத்தில் நம்ம எல்லோரும் ஆதாம் மூலமா பிறந்து பாவத்தில் அடிமைப்பட்டு போயிருந்தோம், செத்தவர்களா இருந்தோம்னு பைபிள் சொல்லுது. செத்த பெணம், ஆவிக்குரிய செத்த பெணம், ஆண்டவர்னா பிடிக்காது, அவர் வார்த்தை நான் பிடிக்காது, செத்த பெணமா இருந்த நமக்கு இல்லைங்களா. எத்தனையோ இந்துல பிறந்திருக்கலாம், பல ஜாதியில பிறந்திருக்கலாம், கத்தோலிக்ல பிறந்திருக்கலாம், மதத்துல இருக்கலாம், பாரம்பரிய மதத்துல நீங்க இருந்திருக்கலாம், நமக்கு அவர் உயிர் கொடுத்தார்னு வருது இல்லைங்களா. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி உயிர் கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டு வந்தார். எவ்வளவு பெரிய அதிசயம் அது, எவ்வளவு பயங்கரமான பாரம்பரியம். நம்மளெல்லாம் இல்லையா பாரம்பரிய கட்டு யாருங்க விட்டது, உங்க மூதாதிகரிலிருந்து நீங்கள் பெற்ற வீணான நடக்கை பேதுரு சொல்ற. எங்க தாத்தா அப்படித்தான் இருந்தாரு, எங்க அப்பா அப்படித்தான் இருந்தாரு, நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன். பைபிள் என்ன சொல்றது அதை பத்தி நான் கேர் இல்லை இல்லைங்களா, அதெல்லாம் எனக்கு கேர் இல்லைன்னு. எத்தனை பேர், எத்தனை பேர் வீணான பாரம்பரியத்தை வச்சு நரகத்துக்கு போறவங்க. ஏன் அந்த கட்டு பயங்கரமான கட்டு, நமக்கு இருந்திருந்தா இந்துலாம் இருந்திருந்தா, அதெல்லாம் பாரம்பரிய கட்டுகளை உடைச்சி சாபங்களை உடைச்சி நம்மளை மீட்டு வா என்று உன்னை அழைத்தேன் அழைச்சிருக்கிறார் அந்த அழைச்ச தேவன் இல்லைங்களா. அந்த அழைச்சி எத்தனை பாவ பழக்கங்கள்லாம் நம்மள சரி பண்ணி எவ்வளவு அதிசயத்தை செஞ்ச தேவன், அவர்கிட்ட இருந்தா விலகி போற அதான் அவர் கேட்கிறார். அவர் செய்த இரக்கங்களை நினைச்சு பாக்குறவன் எவன் உண்மை இல்லாம போவான், அவர்கிட்ட மனசு விலகணும்னு பாக்குது. அவரை விட்டு வேற பெரிய நல்ல காரியங்கள் உங்களுக்கு யாராவது நல்லது செஞ்சிருக்காங்களா? அதை சொல்லும் போதே என்ன ஆகணும், இதுல ஒரு நமக்கு எனக்கெல்லாம் ஆவோம், நன்றி கெட்ட என்னுடைய நன்றி கெட்ட தரத்தை நினைச்சு வியாகுலப்பட்டு மனம் கீழே உட்காந்து அழுவேன். எனக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிற காரியங்களை சில நேரத்தில் முட்டி போட்டுக்கிட்டு கதறி கதறி அழுவேன். என்னுடைய நன்றி கெட்ட தனத்தை நம்ம எங்க சொல்றது, எவ்வளவு வெக்கப்படணும் நம்ம, எவ்வளவு நன்றி கெட்ட மக்கள்னா ஆண்டவர் செஞ்சதை நம்ம நினைச்சு பாக்குறது இல்லைங்களா? அந்த வசனம் காண்டி நம்ம சிந்திச்சு போஹீம்ல நம்ம இருந்தோம்னா அழுகையும் பொற்கடிப்பும் இருக்கிற அழுக பற்கடிப்பு இல்ல, பற்கடிப்பு அப்புறம் தான் வரும். இந்த உலகத்துல வெறும் அழுக போஹீம் இடம், அதுல இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு எவ்வளவு பெரிய காரியம்னு யோசிச்சு பாருங்க. எகிப்து அடிமைத்தன எகிப்துல இருந்து கூட்டு இந்த தேசத்துக்கு விட்டது நான் அப்படின்றாரு பாருங்களேன். யோசுவா நம்மளுக்கு ஞாபகப்படுத்த மாதிரி ஆண்டவரை விட நமக்கு பெரிய காரியங்கள் செய்யறவர் வேற யாரும் இல்லதான். பவுல் சொல்றாரு ரோமர் 12 தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன சொல்ற, ஜீவ பலியா பாவத்தை வெறுத்து பாவத்தை இன்னுமே பாவத்தில் நீங்க வாழக்கூடாது அப்படின்றார். சரி, முதலாவது ஆண்டவருடைய இரக்கங்களை நமக்கு ஞாபகப்படுத்துறார். அடுத்தது
உங்களுடைய பணியையும் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறுத்து போடுவதில்லை என்றும்
பாருங்களேன். முதலாவது உங்களுக்கு என்ன செஞ்ச அவருடைய இரக்கம், அது மாத்திரம் இல்லாம இரக்கம் பத்தாது, செஞ்ச காரியங்கள் பத்தாதுன்னா எதிர்காலத்துக்கு நான் உனக்கு பிராமிஸ் கொடுத்திருக்கிறேன், எதிர்காலத்துக்கு உனக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறேன். யோசிச்சு பாரு, உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை ஒரு காலம் முறித்து போடுறதுல. அவர் உடன்படிக்கையின் தேவர், அவர் உடன்படிக்கையின் ஒரு உண்மையான விசுவாசிக்கு அவர் நித்தியத்திலேயே பிதா கிட்ட வாக்கு கொடுத்திருக்காரு, விசுவாசிக்கும் சொல்லியிருக்கிறாரு. என்னத்தான் உலகமே பிசாசம் தலகீழ நின்னாலும் அவனை இந்த உலகத்தில் பரிபூர்ணப்படுத்தி பரலோகத்துக்கு அவர் கொண்டு போயே போவார் இல்லைங்களா? அதான் அவருடைய உடன்படிக்கை. பிதா தெரிந்து கொண்ட எவரையுமே நான் கடைசி நாளில் உயிரோடு எழுப்பாம நான் இருக்க போறதில்லை. என்னுடைய ஆடுகள் எனக்கு, நான் என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன் இல்லைங்களா? அவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன். என்னுடைய கையிலிருந்து ஒருவனும் என் ஆடுகளை என் கையிலிருந்து பிரிக்க முடியாது. என்னிலும் பெரியவர் என் பிதா, அவருடைய கையில நான் பிடிச்சிட்டு இருக்கேன். ஒருவேளை நான் விட்டுருவேன் நினைச்சீங்கன்னா என் பிதா பிடிச்சுக்கிட்டு இருக்கிறார் அந்த ஆடுகளை. அவர்களை ஒருபோதும் ஒரு காலம் ஒருவனும் எடுக்க மாட்டான். அவர் உடன்படிக்கையை பத்தி சொல்லணும்னா மலைகளும் குன்றுகளும் ஒளிந்து போவோம், ஆனால் நான் உன்னிடத்தில் செய்த உடன்படிக்கை ஒரு காலம் ஒளிந்து போகாது. நான் உன் மேல வச்சிருக்கிற நித்திய அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. அப்பேற்பட்ட ஒரு இட்டர்னல் அனாதி உடன்படிக்கை செய்தனே, அதை ஒரு காலம் உடைக்க மாட்டேன்னு உன்னை பார்த்து நான் சொன்னனே, எவ்வளோ பெரிய காரியம் உனக்கு செஞ்சிருக்கிறனே. அதான் ஆதங்கத்தில் அவர் வந்து பேசுறாரு, நித்திய உடன்படிக்கை செய்திருக்கிறேன். அப்பேற்பட்ட தேவன்கிட்ட இருந்தா விலகி போகணும்னு நினைச்சிங்க, எவ்வளோ வெக்கம் இல்லை உங்களுக்கு என்ற மாதிரி. அப்பேற்பட்ட தேவன் இவ்வளோ மன்னிச்சு இவ்வளோ இரக்கம் செய்து இவ்வளோ கொடுமையான இயேசுவோடு நம்ம பார்க்கிறோம், இயேசுவோடு இடைப்பிடை முடியாத நம்படிக்கு நம்மளை இணைத்து விட்டார். நம்மளும் இயேசுவும் பிரிக்க முடியாதபடிக்கு இணைத்து விட்டார். அந்த கொடுமையான இருதயம் நம்மளுக்கு இருக்கு இயேசுவோடு. பாருங்களேன், ரெண்டு ஆர்கியூமெண்ட் அவர் கொடுக்கிறார். முதலாவது அவர் செஞ்ச இரக்கங்கள், ரெண்டாவது அவர் கொடுத்த வாக்கு தத்தமா கொடுத்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தத்தை அவர் ஞாபகப்படுத்துறார். அடுத்தது அவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம்.
நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிப்பிடங்களை இடித்து விடக் கடவீர்கள் என்றும் சொன்னேன், ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்?
பாருங்களா, அடுத்தது இரக்கத்தை ஞாபகப்படுத்துறாரு, இரக்கங்களை ஞாபகப்படுத்திட்டு உடன்படிக்கை ஞாபகப்படுத்துறாரு. மூணாவது அவங்க பாவத்தை எடுத்து அதனோட அகோரத்தை காட்டுறார். நான் என்ன சொன்னேன், இந்த தேசத்தோடு உடன்படிக்கை செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். பாருங்களேன், அந்த கேள்வியை யோசிச்சு பாருங்க. சில டைம்ல கடைசியில என்ன கேட்கிறாரு, ஏன் இப்படி செய்தீர்கள்? எவ்வளவு அன்பா பாருங்களேன், ஏன் இப்படி செய்தீர்கள்? யோசிச்சு பாருங்களேன், நம்ம ஏன் அப்படி செய்யறோம், பாவத்தை செய்யறோம்னா ஏன் செய்யறோம், ஏன் இப்படி வாழ்ற நீ தான் அவர் கேக்குறது. ஏதாவது ஆதாயம் இருக்கா போஹீம்ல வாழ்றதுனால, ஏன் இப்படி வாழ்ற, எவ்வளவு முட்டாள்தனம், ஏன் இப்படி வாழ்ற? பாருங்க, அவங்க பாவங்களை, அவங்க ரகசிய பாவங்களை எல்லாத்தையும் அவங்களுக்கு முன்னாடி வச்சு அவங்களை கேட்கிறார். சுருக்கமான அவங்க போட்டிருந்தாலும் இயேசு கிறிஸ்து நமக்கு காலையில படிக்கிற மலப்பிரசங்கத்துல நம்ம பாவங்களை எடுத்து நம்ம மூஞ்சில வைக்கிற மாதிரி வைக்கல. எவ்வளவு இருதயத்துல கொலகாரனா நீ இருக்கிற, உன் ஹார்ட் எவ்வளவு மோசமா இருக்குது, எவ்வளவு இதயம் வேசித்தனத்துல நிறைஞ்சிருக்குன்னு நம்ம ரகசிய பாவங்களை நம்ம முகத்துக்கு முன்பதாக வைக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறார், ஏன் இந்த மாதிரி ஒரு இதயம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு ஜென்ம வாழ்க்கை என்னத்துக்கு உனக்கு, இது மாத்திரத்துக்கு தானே நான் வந்தேன், ஏன் இப்படி செய்தீர்கள், அதான் அவர் கேட்கறது. ஏன் இப்படி இருக்கிறார் பாருங்களேன், பயங்கரமா கேட்கிறாரு. அதை குறித்து அவங்க வெக்கப்பட்டு போனோம், அதுல இருந்து உடனே வெளியே வரணும். என்ன ரீசன், என்ன ரீசன், ஏன் எல்லா நன்மைக்கும் எல்லா பரிபூர்ணத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தான் நான் உன்னை கட்டளை கொடுத்து உன்னை தெரிந்து கொண்டேன், உன் சத்ருக்களை எல்லாம் ஒழிக்கணும்னு நான் திட்டம் பண்ணிருக்கேன், ஏன் பாவத்தை செஞ்சு பராமரிப்புல சாபத்தை உன் மேல வாங்கிக்கிற, ஏன் இப்படி செய்தீர்கள். சில பேர், நிறைய பேர் மனம் திரும்பினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அவங்க கேட்டதுனாலதான், நான் ஏன் பாவத்துல தொடர்ந்து வாழணும், தான் ஒரு ஒரு தீர்மான வாழ்க்கையில எடுத்தாங்க தீர்மானம், ஏன் நான் தொடர்ந்து வாழணும், இப்படி வாழ்றதுனால நான் என்னத்தை கண்டேன், ஏன் இப்படி ஒரு இதயத்தை வச்சுக்கிட்டே வாழ்க்கை இப்படி இருக்கணும், அதான் அங்க வாழ்க்கை மாட்டம் வரும். அவர் கேட்கிறார், என்ன ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன், ஏன்னா பாவத்தை விட ஒரு முட்டாள்தனமான காரியம் உலகத்துல வேற கிடையவே கிடையாது. ஆனா மாம்ச சிந்த உள்ளவர்களுக்கு பாவம் ரொம்ப ஆதாயமா தெரியும். ஏன் இப்படி பாவத்தினால ஒருத்தனும் ஒரு ரூபாய் சம்பாரிச்சான்றது சொல்லவே, ஒரு நன்மையும் கண்டதில்லை. அன்காட்லினஸ் இஸ் மேட்னஸ் சொல்லுவாங்க. பாவம் பைத்தியகார்த்தனம், ஒரு பைத்தியகார்த்தனத்தை காட்டணும்னா சுவிசேஷத்துல வர மாதிரி ஒருத்தன் கல்றையில இருந்துகிட்டு கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டு தன் உடம்பெல்லாம் கிழிச்சுக்கிறான் பாருங்க, தன் முகத்தெல்லாம் கிழிச்சுக்கிறான், தன் உடம்பெல்லாம் அடிச்சுக்கிறான், அது பண்ணிக்கிறான். அப்படிதான் பாவம் செய்யறது நம்ம ஆத்மாக்கு. நம்ம ஆத்மாவை கெடுத்துக்கும், சரீரத்தை கெடுத்துக்கும், எதிர்காலத்தை கெடுத்துக்கும், குடும்பத்தை கெடுத்துக்கும். ஏயா இப்படி ஒரு பாவ இதயத்தை வச்சுட்டு நீ வாழ்ற, உன் இதயத்தை குறித்து உனக்கு வருத்தம் இல்லையா, அது நொறுங்க விடக்கூடாதா, இந்த பாவம் தானே வேசித்தனம் செய்து, இந்த பாவம் தானே கொலை செய்து, ஏன் இப்படி வாழ்ற, அந்த இதயத்தை நொறுங்க விடக்கூடாது. அங்க அவர் மனம் திரும்புதல கொண்டு வர பாக்குறார். மனம் திரும்புதல் ஆண்டவருக்கு கீழ்படியாம போறது இயற்கைக்கு விரோதம், அதனால எந்த நன்மையும் நமக்கு வராது. ஏன் இப்படி செஞ்ச, அதான் கேட்கிறார், ஏன் உன் நீயே நீ அழிச்சுக்கிற இல்லைங்களா. முதலாவது மனம் திரும்புதல் கொண்டு வர்றதுக்கு அவர் என்ன செய்யறாரு, ஆண்டவர் பாரியா, நீ பிறந்த நாள் முதல் உன் தாயின் கற்பத்திலிருந்தே உன்னை காத்த தெய்வம் அவர், அதை இறக்கங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துறார். யோசிச்சு பார்த்து, நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நான் யோசிச்சு பார்க்கும்போது தான் சொன்னேன், கால் கீழே முழங்கால் இட்டு அழுவணும்னு தோணும், எவ்வளவு நன்றி கெட்டவன் நான், எவ்வளவு இறக்கங்கள். ரெண்டாவது அவர் கொடுத்த வாக்கு தத்துவம், என்ன மாதிரி பரலோகத்தை பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், என்ன மாதிரி உடன்படிக்கை அவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனால் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போக விட மாட்டேன் இல்லைங்களா. என் பிதாவோ நானோ திரியேகமும் தெரிந்து கொண்டு ஆலோசனை பண்ணி உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் பண்ணியிருக்கிற, நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி ஒரு இதயம் வச்சுக்கிட்டு இன்னும் பரிசுத்தத்தை நாடாம நீ இருக்கிற, இன்னும் வெளியில ஒண்டி நல்ல வேஷம் உடம்பெல்லாம் குளிக்கணும்னு பாக்குற, ஒரு நாத்தம் பிடிச்சி ஒரு இதயம் அசிங்கமா இருக்கு, அதை சுத்தமா வா வச்சுக்கணும்னு உனக்கு இல்லையா, அதான் அவர் கேட்கிறார். Why are you like this? பாருங்களேன், Why are you like this? சரி, அதை சொல்லி முடிச்சுட்டு என்ன சொல்றாரு அடுத்தது,
ஆகையா நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக திருத்துவதில்லை என்று, அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள்
உங்களுக்கு கம்மியாவது என்றார். பாவி ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா, அவன் பாவத்துல ஏன் இருக்கிறான், இன்னொரு ரீசன், காரணமே இல்லாததுக்கு போய் இப்படி பண்றீங்க, இவ்வளோ பெரிய காரியத்தை கெடுத்துக்கிற முட்டாளுகளே, இவ்வளோ பெரிய அழைப்ப கெடுத்துக்கிற முட்டாளுகளே பாவத்தினால அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன ஜட்ஜ்மெண்ட், ஆகையால் ஒரு ஏஞ்சல் அனௌன்ஸ் பண்ணா எப்படி எந்திருக்கும் ஒரு சர்மன், யோசிச்சு பாருங்களேன். அவங்களுக்கு பாவத்துக்கு தண்டனை கொடுக்கிறாரு. நோட் பண்ணுங்க, அவங்க எதை விரும்பினாங்களோ அதையே தண்டனையா கொடுக்கிறார். என்ன, இவங்களை அவங்க துரத்தி விடல, இவர் என்ன சொல்றாரு, நீங்க துரத்தி விடல, நான் அவங்கள துரத்த போறதில்ல, அதனோட விளைவுகளை சந்திக்க போறீங்க. உங்க இதயங்களின் ஆசைகளுக்கே உன்னை விட்டுறேன், இந்த அழைப்போ இந்த உயர்ந்த காரியமோ இந்த பெரிய யெகோவாவுடைய உடன்படிக்கையும் அதெல்லாம் இதுக்கு தெரிய மாட்டேங்குது, கழுத புத்திக்கு தெரிய மாட்டேன், கற்பூர வாசனை தெரியாத மாதிரி இது தான் வேணும் உனக்கு, நான் அதனுடைய ஆசைக்கே நான் உன்னை விட்டு விடுகிறேன். பாருங்களா தான், அவர்களை நீ துரத்தி விட மாட்டேன்ட்ட, இனிமே நான் துரத்தி விட போறதில்லை, அதோட விளைவுகள் என்ன ஆகும்னு பாரு, அதனோட விளைவுகள் உன்னுடைய அஜாக்கிரதை கீழ்ப்படியாமையினுடைய விளைவுகள், அவங்க அதனோட விளைவுகள் என்ன ஆகும், அவர்கள் நெருக்குவார்கள். இது வருது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, நெருக்குவார்கள் பிடிச்சி ஒன்னு அமுத்துவாங்கன்னு வரல. என்ன வருது இங்கிலீஷ்ல? Traps for you. அதுக்கு முன்னாடி they will be like thorns in your side. புரியுதுங்களா? உனக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பெரிய பெரிய முள்ளுகளை வச்சு குத்தணும்னா எப்படி இருக்கும்? நைட் அண்ட் டே உனக்கு குத்து, முள்ளை வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ஃபீல் பண்ற இடங்களை வச்சு குத்திக்கிட்டே இருக்கணும். நைட்டா தான் அவர் வார்த்தை பயன்படுத்துறது. உனக்கு நிம்மதியான ஆயுசே இருக்க போறது இல்லடா அப்படின்ற மாதிரி. இதை விட்டு யெகோவாவுடைய சாபத்தை வாங்குறதுன்னா பயங்கரம் அது இல்லைங்களா? உனக்கு ஆயுசே நிம்மதியா இருக்க போறது இல்ல. உனக்கு எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவா இருக்குமோ அங்கெல்லாம் முள்ளு குத்து. முள்ளுங்க, அந்த காலத்து முள்ளுங்கெல்லாம் பெரிய முள்ளுங்க. இரவும் பகல 24 hours உனக்கு அவங்க முள்ளுகளா இருக்குவாங்க, வலைகளா இருக்க போறாங்க. அதான் அவர் சொல்றார், எங்க ரொம்ப சென்ஸ் பண்ண போறியோ அங்க முள்ளு குத்துற மாதிரி. அப்படிதாங்க பாவம், பாவம் மனுஷனை செஞ்சிடும் பயங்கரம். பாருங்களேன் ரொம்ப பயங்கரமா அவர் சொல்றாரு. என்ன ஒரு சர்மன், என்ன ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில எவ்வளவு பெரிய சபை, சபையில வந்து பிரசங்கம் பண்ணவர் எவ்வளவு பெரிய பிரசங்கி, என்ன மாதிரி ஒரு சர்மன். இந்த சர்மனை கேட்டுட்டு என்ன ரிசல்ட் வந்துச்சு? இதெல்லாம் கேட்ட மன உருக்க, நான் பேசினதே வித்தியாசமா இருக்கு. மனுஷ பலவீனத்துல, அதுவும் சண்டே ஈவினிங் வர டயர்டா வர்றதுக்கு எப்படியோ பேசுறேன். அந்த ஏஞ்சல் வந்து எப்படி பேசியிருப்பார் யோசிச்சு பாருங்களேன் இல்லைங்களா? அந்த பேசின உடனே இதனோட விளைவுகளை பார்ப்போம். விளைவுகள் அதிசயம். ஒரு விதத்துல பார்த்தா ரொம்ப அதிசயம், இன்னொரு விதத்துல பார்த்தா ரொம்ப ஏமாற்றம் அளிக்குது. அதனோட அதிசயத்தை பார்ப்போம். என்ன ஆச்சு அதை கேட்ட உடனே?
கர்த்தருடைய தூதரானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள்.
பாருங்களேன், அழுதார்கள்.
அவ்விடத்திற்கு போகிம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள்.
பாருங்களேன் அதோட விளைவுகள் ரொம்ப என்கரேஜிங் ரிசல்ட்ஸ். என்ன ஆச்சு? அவர்கள் எல்லோரும் ரொம்ப கவனமா கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப அதிசயம், ஒரு சாமனை எல்லாரும் கவனமா கேட்கறதே பெரிய அபரூபம் இல்லைங்களா? நம்ம சர்ச்ல சில பேர் தூங்குவோம், சில பேர் இது பண்ணுவோம், சில பேர் எங்கேயோ கவனிச்சுட்டு இருப்போம். ஆனா இவர் சொன்னதை எல்லோரும் கேட்டார்கள். ரொம்ப அதிசயம் இல்லைங்களா? யாருமே அக்கறை இல்லாம இருக்குல்ல, வேண்டா வெறுப்பா கேட்கல. எல்லோரும் கேட்டது மாத்திரம் இல்ல, எந்த அளவுக்கு அதை கேட்டிருக்கிறாங்கன்னா அவங்க இதயங்கள் எல்லாம் அசைக்கப்பட்டு உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டப்பட்டு அவர்கள் எல்லோரும் கர்த்தர் தங்களுக்கு செஞ்சதையும் அவருடைய உடன்படிக்கையோ நினைச்சு, தங்களுடைய அகோர கேவலமான நிலைமையோ நினைச்சு, பாவத்தையோ நினைச்சு என்ன பண்ணிருக்கிறாங்க? சத்தமா அழுதார்கள்னு போடல, ஒப்பாரி வைக்கிற மாதிரி, சாவ வீட்டுல அழுகுற மாதிரி அழுதார்கள். பாருங்களேன், ஒப்பாரி வைக்கிற மாதிரி உரத்த சத்தத்தோடு ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் எல்லோரும் சேர்ந்து அசையப்பட்டு அழுதார்கள். இதை பார்த்த ஜனங்கள் எல்லோரும் நம்ம காண்டி பார்த்திருந்தோம்னா, ஆஹா ஒரு பெரிய எழுப்புதல், ஆவியானவருடைய கிரியை அப்படின்லாம் நம்ம சந்தோஷப்பட்டிருப்போம். துக்கம் பயங்கரமா இருந்திருக்கு. அங்க யாருமே ஒரு கசப்போடு ஒரு சிரிச்சாங்கன்றதெல்லாம் இல்லை, எல்லோரும் அழுதார்கள். எல்லோரும் அப்படியே தண்ணி கொட்டுதான், பக்கெட்ல கூட அங்க போய் பிடிச்சிக்கலாம், அப்படியே ஒழுகுற மாதிரி. அந்த எந்த அளவுக்கு அழுதுருக்காங்களா, அந்த அளவுக்கு அந்த மண் அவங்க கண்ணீரை பார்த்துருக்கு. அந்த ஊருக்கே என்ன பேர் வச்சுட்டாங்க? போஹிம் அப்படின்னு வச்சுட்டாங்க. போஹிம்னா என்ன? ஒப்பாரி வச்சு அழுத இடம். அந்த மாதிரி அந்த ஊருக்கே பேர் மாறும்படிக்க அழுது இருக்கிறாங்க. பாருங்களேன், அதெல்லாம் பார்த்துட்டு அது மாத்திரம் இல்ல, அதோடு அவங்க நிக்க வைக்கல, இதோடு நாங்கள் நிற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க? நாங்கள் யெகோவாவுடைய மெய்யான ஆராதனை செய்கிறவர்கள் என்று பலிகள் செலுத்தினாங்களாம். பாருங்களேன், பலிகள் செலுத்தினாங்கன்னு அருமையா பாக்குறோம். பலிகள் செலுத்தினாங்க, ரொம்ப அதிசயம் இல்லைங்களா? ரொம்ப இதையெல்லாம் பார்த்து இப்படி காண்டி ஒருத்தர் இப்படி ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம மெய்யான மனம் திரும்புதல் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு உடனே பிடிச்சி ஞானஸ்தானத்தை கொடுத்து மெம்பர்ஸா ஏத்துக்குவோம். ஆனா வேதம் அதை பார்க்கல. பாருங்களேன், இதெல்லாம் செய்த போதும் ரொம்ப ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு விளைவு இதெல்லாம். இதில் தான் இதில் இருக்கிற தந்திரம், இது எதுவுமே அவங்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வரவில்லை. அதான் பார்க்கணும், அவங்களுடைய மனமாற்றம் கொண்டு வரவில்லை. இவ்வளோ பெரிய சர்மன் இவ்வளோ பண்ணாங்க, ஆனால் இது எதுவுமே என்ன கொண்டு வரல? மனமாற்றத்தை, மனம் திரும்புதலை கொண்டு வரல. அவங்க அழுதாங்க. எதுக்காக அழுதாங்க? பாவத்தின் விளைவுகளுக்காகத்தான் அழுதார்களே தவிர பாவத்துக்காக அழுகவில்லை. அதான் நம்ம பார்க்கிறோம், பாவத்துக்காக அழுகவில்லை. அந்த பாருங்களேன், சில நேரங்களில் மனம் திரும்புதல், மனமாற்றோன்றதுக்கு பேசிக் அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? பேசிக் அர்த்தம் நம்ம பார்த்திருக்கிறோம், சேஞ்ச் ஆஃப் மைண்ட். இல்லைங்களா? மனம் திரும்புதுன்னா என்ன? மன மாற்றம், மனம் மாறிடுச்சு. இவங்களுக்கு அந்த மனமாற்றம் ஏற்படலன்னு வேதம் தெளிவா நம்ம பார்க்கலாம். மனமாற்றம் ஏற்படல பாருங்களேன், மனமாற்றம் இப்படியெல்லாம் உருக்கமா ஆகி பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்பணும், அதான் திரும்புறது. அது இவங்களுக்கு ஏற்படல, ஏற்படல பாருங்களா. இதான் பெரிய வார்னிங், ரொம்ப அதிசயம். இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருக்கிறாங்க, ஆனா அவங்ககிட்ட என்ன இல்ல? ட்ரூ ரிபென்டன்ஸ் இல்ல. இதெல்லாம் நமக்கு எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க. இந்த டிராமா எல்லாம் நம்ம போடலாம், மனம் திரும்புதல் இல்லாத ஆளா நம்ம இருக்கலாம். அதான் பார்க்கணும் பாருங்களேன். ஏன் அவங்க அழுதது எதுக்காக? அங்க இவ்வளவு எப்படி சொல்ல முடியும்? அவங்க அழுதது ஒருவேளை அவர் சொன்ன இயேசு பிரசங்கம் பண்ணியிருந்தா, தேவ தூதனா வந்து பிரசங்கம் பண்ணியிருந்தா எப்படிங்க இருந்திருக்கும்? அதிசயமா இருந்திருக்காது அவர் பிரசங்கம், ரொம்ப அற்புதமா இருந்திருக்கும் இல்லைங்களா? சில பேர் ஏன் மனுஷருங்களே அவங்க தாளந்து அவங்களுடைய இதோ உணர்ச்சி இது இதெல்லாம் பார்க்கும்போது, அந்த காலத்துல ஜோனாதன் விட்ஃபீல்டு இருந்தார், அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு 10,000-20,000 வருவாங்க. சார்ல்ஸ் ஸ்பர்ஜனும் பெருசா பிரசங்கம் பண்ணுவார். அவங்கெல்லாம் அவங்க பிரசங்கம், அவங்க பர்சனாலிட்டி, அவங்க வார்த்தைகள், அவங்க டோனை கேட்டே மக்களுக்கு கண்ணீரா தண்ணி வந்துடும். அவ்வளோ பேர் எல்லாம் சபையே அழுவாங்க, அந்த அளவுக்கு அழுவாங்க. ஆனா அந்த அழுகையெல்லாம் ஆவியானவர் ஏற்படுத்தினதுன்னு சொல்ல முடியாது. அந்த பிரசங்கினுடைய எமோஷனலும் அவருடைய பேத்தோஸும் அவருடைய உணர்ச்சிகளும் ஏற்படுத்தலாம். அது ஆவியானுடைய கிரியை அல்ல, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஆவியானுடைய கிரியை இல்ல அழுதுட்டாங்கன்னு. அது மாத்திரம் இல்ல, சில பேர் வந்து இயற்கையாவே ரொம்ப ஃபீல் பண்றவங்க இல்லைங்களா, சில உணர்ச்சிகர நேரங்களில் என்ன ஆகும், சில காரியங்களை குறித்து ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ச்சி வசப்படுவாங்க. நான் ரொம்ப பார்த்துருக்கிறேன், கேத்தலிக்ல இருக்கிறவங்க அப்படி இருப்பாங்க, ஏன்னா அம்மான்னு அப்படி இருப்பாங்க இல்லைங்களா. இந்த அஷ்டராத் இவங்கெல்லாம் மற்ற கடவுள்கள்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. யெகோவா விட்டுட்டு மற்ற அந்த அஷ்டராத் காட் காடெஸஸ் எல்லாம் இருக்கு, அந்த அம்மாவை அவங்களெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த டயனா, அந்த எமோஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கலாம் இல்லைங்களா. இதை பார்த்தாலும் ஒரு உணர்ச்சி பக்தினா அவங்களுக்கு வந்ததெல்லாம் அழுவுறது தான். எப்பப்பா ரொம்ப ஒப்பாரி வச்சு அழுவுறது, ரொம்ப உணர்ச்சிகளுக்கு அழுவுறது அதுல. ஆனா மனமாற்றம் இல்லை, அதான் பாக்குறோம். மனமாற்றம் இல்லை பாருங்களேன், அந்த மாதிரி உணர்ச்சியில அழுவுறது இல்லைங்க மனமாற்றம். எத்தனையோ சபைகள் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஆராதனை அழுவாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க, ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் பலி செலுத்துவாங்க. தெர் இஸ் நோ ரிப்பென்டன்ஸ், தெர் இஸ் நோ மனமாற்றம். இதான் பொக்கியம் இடம் மாதிரி. ஏன் அப்படி இருக்கலாம்? ஏன் அடுத்ததாக ரொம்ப முக்கியமா, அவர் அறிவிச்ச தண்டனைக்குத்தான் அவங்க அழுகிறாங்க. பாவத்தின் விளைவுகளுக்காகத்தான் அவங்க அழுகுறாங்களே தவிர, அவங்க தேவனுக்கு விரோதமா இப்படி செஞ்சிட்டமேனு அவங்க அழுவுல பாருங்களேன், அழுவுல. இப்படி அவங்கெல்லாம் ஆண்டு நமக்கு வேலைக்காரங்களா இருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க கானானியர. இந்த கானானியரே எழும்பி உங்களுக்கு அவ்வளவு பெரிய முள்ளுகளா வலைகளா மாறப்போறாங்க, நீங்க எல்லாம் அடிமைகளா ஆக போறீங்கன்ற நினைச்சு அந்த விளைவுகளை பார்த்து தான் அவங்க அழுதாங்க. அந்த விளைவுகள் வரக்கூடாது என்பதற்காக நாடகம் போட்டாங்க. ஆனா என்ன ஆகல, அவங்க ஆண்டவருக்கு கீழ்படியிலேயே இப்படி ஆனாங்களேன்னு அவங்க இதயத்தை பார்த்து அழுவுல. அதான் இருக்கிற தந்திரம் பாருங்களேன். மனமாற்றம் வேணுங்க. எத்தனையோ பேர் நரகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணும்போது, பயங்கரமா பிரசங்கம் பண்ணும்போது ரொம்ப அழுவலாம், கண்ணீரெல்லாம் வரலாம், இதெல்லாம் வரலாம். ஆனா அந்த கண்ணீர்ல அந்த ஒரு மனம் திரும்புதல் ஒரு சின்ன உப்பு கூட அதுல இருக்க அழுவலாம். எத்தனையோ பேர் ஏதோ பண்ணலாம் பாருங்களேன். பாவத்துக்காக நீ அழுவுறியா? பாவத்தின் விளைவுகளுக்காக அழுவுறியா? அதான் நம்ம கேட்கணும், இதான் பார்க்கணும். மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியங்க. மனம் திரும்புதல் யோசிச்சு பாருங்க, ஏன் இவர்கள் மனம் திரும்பலன்னு சொல்றோம்? இவர்கள் உண்மையா மனம் திரும்பிதான் பல காரணங்கள் பார்க்கலாம். ஏன் இவர்கள், என்ன வித்தியாசம்? வரப்போற கோபாக்கினைக்கு பார்த்துதான் இவங்க அழுதுருக்காங்க. முதலாவது இவங்க மனம் திரும்பி, இவங்க உண்மையா மனம் திரும்பி இருந்தா, மனம் திரும்புதலுக்கு முதலுக்கு உதாரணம் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன? பாவத்திலிருந்து திரும்பணும். மனம் திரும்புதல் அழுவுறது இல்ல, மனம் திரும்புதல் பலி கொடுக்கறது இல்ல, மனம் திரும்புதல் சபைக்கு வர்றது இல்ல, பாவத்திலிருந்து திரும்பணும், அதான் மனம் திரும்புதல். யோசிச்சு பாருங்களேன். ஒரு உதாரணம், ஒரு சென்னைக்கே போனோன்னு நான் போறேன்னு வச்சுக்கோ, சின்ன ஒரு உதாரணம் யோசிச்சுப்போம். சென்னைக்கு போனோம், ஆனா மார்ச்ல போயிட்டு இருக்கு, முடிவு பண்ணிட்டேன், ட்ரெயின் எடுத்துட்டேன், டிக்கெட் எடுத்துட்டு உள்ள ஏறிட்டேன். மார்ச் ஏப்ரல்ல போயிட்டு இருக்கிற வழியில அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ சென்னையில பயங்கரமா வெயில் கொளுத்துமே, நான் போய் சென்னைக்கு போயிட்டு ஐயோ போக கூடாது இல்லையான்னு எனக்கு அப்பதான் ஒரு வித்தியாசமான எண்ணம் வருது. ஆனா என்ன பண்றேன், ஐயோ அழுகுறேன் உட்காந்து ட்ரெயின்ல, சென்னைக்கு போயிட்டு இருக்கிறேனே, ஐயோ எப்படி பண்றேனே, ஐயோ இப்ப வெயில் வரப்போதே, வெயில்ல நான் போய் எப்படி கொளுத்த போறேன் அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறேன். அதை பண்றேன், இதை பண்றேன்னு அங்க இங்க நடக்கிற கையெல்லாம் பேசுறேன், அந்த இதுக்கோ இதுக்கோ பண்றேன், நானும் டிராமா பண்றேன். ஆனா சென்னைக்கு போய் அந்த ட்ரெயின் இறங்குற வரைக்கும் சென்னை ட்ரெயின்ல தான் இருக்கிறேன். ஆனா என்னென்னவோ அழுது என்னென்னவோ டிராமா பண்ணிட்டேன். அது மனம் திரும்புதலா? இன்னொரு அதே ஒரு மனுஷன் திடீர்னு உணர்றார், ஐயோ நான் சென்னைக்கு இப்ப வெயிலா இருக்குமே, என்ன பண்றாரு, அடுத்த ஸ்டேஷனே வருது இறங்குறாரு. இறங்கி திருப்பி பெங்களூருக்கு ட்ரெயினை பிடிச்சி திருப்பி பெங்களூருக்கு வந்து, சரி நம்ம சென்னைக்கு போக கூடாது, கோயம்புத்தூருக்கு போய் அங்கிருந்து ஊட்டிக்கு போயிடலாம், குளிரா இருக்கும்னு சொல்லி அவர் ட்ரெயினை பிடிச்சிக்கிட்டு அங்கிருந்து கோயம்புத்தூருக்கு போயிடுறாரு. அவர் அலுவல ஒண்ணுமே பண்ணல. ஆனா என்ன, யாருக்கு உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு? கோயம்புத்தூருக்கு போன ஆளுக்கு தான். மனம் திரும்புதல் நம்ம ஒப்பாரி வைக்கிறதுலயோ அலுவறதுலயோ டிராமா பண்றதுலயோ அதுல இல்ல. த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன், வாழ்க்கை மாறிச்சா, மனுஷன் மாறினானா, இனிமே நடந்துக்கு போறது வித்தியாசமா நடந்தானா, அதுதானே தவிர சபைக்கு வரங்க, நான் அஞ்சு மணிக்கு வந்து ஜெபம் பண்றேங்க, இதெல்லாம் வாழ்க்கை மாறிச்சா, அதாங்க மனம் திரும்புதல். ஒப்பாரிதெல்லாம் அதுல இம்ப்ரெஸ் ஆயிடக்கூடாது இல்லைங்களா. நிறைய பேர் அதுலயே இம்ப்ரெஸ் அடுறாங்களே, எவ்வளவு பக்தியா இருக்கிறாங்களே, வாழ்க்கை குடும்பம் மாறி பாருங்களேன். இதுல மனம் திரும்புதலையே வரலன்னு பார்ப்போம். முதலாவது இவங்க பலிய கொடுத்தாங்க, பலிய கொடுத்துட்டு உண்மையா மனம் திரும்பி இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? சகோதரர்களே எல்லோரும் கிளம்புங்கள், நாம் எல்லோரும் போய் ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றி நாம் இந்த காணாளியை அழிப்போம் வாருங்கள், இவனுடைய பலிபீடத்தை தகர்ப்போம் வாருங்கள் அப்படின்னு ஏதாவது வசனம் வருதா? மொட்டையா முடியுது அந்த வசனம், மொட்டைய பலியோடு முடிஞ்சு அவங்க ஆராதனை. என்ன, எதுக்காக ஆண்டவர் அவங்களை தண்டிக்கிறாரு? அவங்க பலிபீடத்தில் அழிக்கணும்னு சொன்னா நீ அழிக்காம இருக்கிற, அவங்களோட உடன்படிக்கை பண்ணிட்டு ஃப்ரெண்டா வாழ்ந்துட்டு இருக்க, அவங்க தப்பு பேஜார், அவங்க ஏதாவது பண்ணாங்களா, பாவத்தை அறுத்து போட்டாங்களா? மனம் திரும்புதல் என்ன செய்யும்? அது கண்ணா இருந்தாலும் கண் எடர்லா செஞ்சிச்சுன்னா அதை புடுங்கி போடு, கை எடர்லா இருந்தா அதாங்க மனம் திரும்புதல். பாவத்தை அகோரமா அதை ட்ரீட் பண்ணி அதை அழிக்கிறது தான் மனம் திரும்புதல். அது இல்லாம என்ன டிராமா பண்ணாலும் நம்மள வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். இப்படித்தான் அவங்களை வஞ்சித்துக்கிட்டாங்க. பலியோடு அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு, அழுதாங்க, ஒப்பாரி வச்சாங்க. ஆனா அவங்க எப்படி வாழ்ந்தார்களோ, தேவதூதன் வந்து போன பிறகு பலியெல்லாம் கொடுத்து முடிஞ்சிருச்சு, அதே மாதிரி தான் வாழ்ந்து போனார்கள். வித்தியாசமே இல்லை பாருங்களேன், வித்தியாசமே இல்லை. அதே தொடர்ந்து மனம் திரும்புதல் பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்பி பயங்கரமா ஆக்ரோஷமா அந்த கானானியரோடு போருக்கு போயிருந்திருக்கணும், அவங்க பலிபீடத்துல தகர்த்து இருக்கணும். ஒன்னும் வசனம் இல்லை, மனம் திரும்புதல் இருந்துருச்சுன்னா அவ்வளவு ஒப்பாரி வச்சது இருந்தா. அடுத்ததாக மனம் திரும்புதல், ஒரு மனுஷன் மனம் திரும்பிருக்கான்னு முதலாவது ரொம்ப முக்கியமா அவங்க வீட்டுல தெரியும், அவங்க வீட்டுல தெரியும் இல்லைங்களா. வித்தியாசமா இருக்கிறார் பிள்ளைக்கு தெரியும், வித்தியாசமா நடந்துக்கிறார், முதல் மாதிரி இல்ல குடும்பத்துல. குடும்ப இதுக்கெல்லாம் போகும்போது இவங்கெல்லாம் மாறி இருக்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு குழுகுலுன்னு இருக்கு. சில பேர் போத்தா அஞ்சு வருஷமா அப்படித்தான் இருக்கிறாங்க, ஒன்றும் மாற்றம் இல்லை. குடும்பத்துல தெரியும், குடும்பத்துல தெரியும், இவங்க குடும்பத்துல கொஞ்சம் கூட தெரியாது. ஏன், பத்தாவது வசனத்துல பாருங்க, இவங்க பிள்ளைங்க என்ன ஆனாங்க?
அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிச்சு.
பாருங்களேன், இவங்களுடைய பிள்ளைகள்லாம் கர்த்தரையே அறியாத பிள்ளைகளா போயிட்டாங்க. ஏன், உண்மையா மனமார்ந்த மக்களா இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துல தெரிஞ்சிருக்கும், அவங்க பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகளை சொல்லி கொடுத்திருப்பாங்க, அவங்க குடும்பத்துல மாற்றம் தெரிஞ்சிருக்கும், குடும்பம் மாறி இருக்கும், வரப்போற சந்ததியும் எல்லாருமே வந்துட முடியாதுன்னு சொல்ல. இப்போ ஹோல்சேலா கர்த்தரையே தெரியாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் நாடக மனமாற்றம். முதலாவது மனமாற்றம் பாவத்தை அகோரமா அவன் அழிக்கிறதுல பாக்கலாம். ரெண்டாவது அவன் குடும்பத்துல தெரியும், குடும்பத்துல ஆண்டவரை பத்தி எப்படி நடத்துறான், குடும்ப பக்தி எப்படி நடக்குது, குடும்ப ஆராதனை எப்படி நடக்குது, குடும்பத்தை எப்படி பிள்ளைகளையும் எல்லாரையும் ஆண்டவர் வழியில கொண்டு வரான்னு தெரியும். அதாங்க ஆராதனை. சபைக்கு போறோம், அங்க போய் அழுதுட்டு வந்துடுறோம், ஒப்பாரி வச்சுட்டு வந்துடுறோம். ஒரு பாட்டு வருது, மாயமால வாழ்க்கை வாழுகிறேன் அப்படின்னு ஒரு பாட்டு நீங்களாம் கேட்டிருக்கலாம். ஆவியின் வரங்கள் அனைத்தும் பெற்றுள்ளேன், அந்நிய பாஷை பேச தெரியும், நல்லா இது பண்ண தெரியும், எல்லாம் பெற்றுள்ளேன், ஆனா ஆவியின் கனிகளோ அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அன்புனா என்னன்னு தெரியாது, இதெல்லாம் என்னன்னு தெரியும். அதெல்லாம் ஒரு நாடக வாழ்க்கை இல்லைங்களா. சரி, அடுத்தது குடும்பத்துல தெரியும். ரெண்டாவது மனம் திரும்புதல் வந்து அந்த மாதிரி பொய்யான மனம் திரும்புதல் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? முதல்ல நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ஆவி நம்ம கிட்ட இருந்து வெளியே போய் இந்த மாதிரி நாடகம் பண்ணிட்டே போனோம்னா நம்ம நிலைமை முந்தின விட இன்னும் பிந்தின நிலைமை. ஒரு ஆவி நம்ம கிட்ட இருந்து போய் ஏழு ஆவி வந்து இன்னும் மோசமாக தான் போகும். இது வரைக்கும் கானானியர் அடிமைகளா வச்சிருந்த இஸ்ரவேல் ஜனங்க இன்னுமே வரப்போறது இல்ல. பால வர்ஷிப் பண்ணுவாங்க, அஸ்டராத்த வர்ஷிப் பண்ணுவாங்க, அவங்களோடு சேர்ந்து இணைவாங்க, எல்லாம் ரொம்ப மோசமா இன்னுமே போக போறாங்க. அதான் இன்னும் வரப்போற அதிகாரத்தில் பார்க்க போறோம். ஒரு ஆவி போய் ஏழு ஆவி அவங்களுக்கு வந்துடும். பொய்யான மனம் திரும்புதல், ஒப்பாரி வச்சு பாருங்களேன். சில பேரெல்லாம் ஆராதனைக்கு ஒன்றும் குறை இல்லை, அங்க வந்து அலுவலத்துக்கு ஒன்றும் குறை இல்லை, இதுக்கெல்லாம் குறை இல்லை, குடும்பம் மோசம் மோசமா போயிட்டு இருக்கும். ஏன்? பொய்யான மனம் திரும்புதல். அது ஆண்டவருடைய தண்டனை. யெகோவா கிட்ட நம்ம விளையாடக்கூடாது. வந்து அது ஒரு நாடகம், நாடகம் இல்லைங்களா. வந்து ஆராதனையில ரொம்ப அழுதுட்டு போய் போய் மண்டே டியூஸ்டே மற்ற நாளுகள்லாம் ஊரெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தியேட்டர்ல சிரிச்சுக்கிட்டு அப்படி இருந்துகிட்டு இருக்கலாம் நம்ம. அது ஒரு நாடக வாழ்க்கை, பயங்கரமான வாழ்க்கை, ரொம்ப பயங்கரம். அப்படி பண்ணக்கூடாது. அடுத்தது எப்படி உங்க மனம் திரும்பலன்னு நிச்சயமா சொல்ல முடியும். ஆண்டவர் என்ன தண்டனை சொன்னாரோ அந்த தண்டனை உங்களுக்கு வந்துச்சு. இவங்கெல்லாம் அவங்களுக்கு அடிமையா போய் இனிமே தான் பார்க்க போறோம். அது ஒரு பெரிய ஆதாரம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் தண்டனை அறிவிச்சார்னா அதை பார்த்து மனம் திரும்பும் போது அந்த தண்டனையை முற்றிலுமா எடுத்துறார், எடுத்து அது பத்தி ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவங்களுக்கு அந்த தண்டனை வந்துச்சு. பயங்கரமா பிச்சை சாப்பாடு கூட கிடியல் காலத்திலாம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுறது கஷ்டம், அப்படி போயிருவாங்க. ஏன்? இவங்க மனம் திரும்பாததுனால. ஆகவே நம்ம தொடர்ந்து இதை படிப்போம். இந்த வார்த்தைகள் நமக்கு, நம்ம எங்க இருக்கிறோம், நம்ம கில்கால்ல இருந்து புகைம்ல இருக்கிறோமா, அதை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்ம மனசை மாத்தணுங்க. வஞ்சித்துக் கொள்ளக்கூடாது. உண்மையான மனம் திரும்புதல் வாழ்க்கையில பாவத்தை அழிக்கிறதுல தெரியணும். நம்ம குடும்பத்துல மனுஷன் மாறினானா, குணங்கள் வித்தியாசமாச்சா, பாவத்தை அழிக்கிறானா, பாவத்துக்கே இடம் கொடுக்காம சுத்தமா வாழ பாக்குறானா, அங்கதான் மனம் மாற்றம். வேற எல்லாமே ஆண்டவர் பெருசா பாக்குறது. அது ஆண்டவர் நமக்கு ஏற்படும்படிக்கு ஆவியானவர் உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.